from the conference center
Salt Lake City in ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 181வது அரையாண்டு பொது மாநாடு. பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்திலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் இசையை மார்மன் ஆசாரிய கூடார பாடல் குழு வழங்குகிறார்கள். இந்த ஒலிபரப்பு பானவில் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நிரலை மறுபதிப்பு, ஒலிப்பதிவு, எழுத்து வடிவமாகவோ மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமாக அனுமதியின்றி தடை செய்யப்பட்டுள்ளது. பிரதான தலைமையின் முதலாவது ஆலோசகரான தலைவர் ஹென்றி பி ஐரிங் இக்கூட்டத்தை நடத்துவார்.
Brothers and sisters,
சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 181வது அரையாண்டு பொது மாநாட்டின் 5வது மற்றும் நிறைவு கூட்டத்திற்கு இந்த மாலை நேரத்தில் உங்களை வரவேற்கிறோம். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இந்த கூட்டத்தை நான் நடத்துமாறு கூறினார். வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கை கோள் ஒளிபரப்பு மூலமாக இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற சபையாருக்கும் அநேக நபர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கூட்டத்துக்கான இசை மார்க் வில்பர்க் மற்றும் ராயன் மர்ஃபி வழிநடத்துதலின் கீழ் பானி குட் லைஃப் மற்றும் லிண்டா மார்கரெட்ஸ் ஆர்கன் வாசிப்பார்கள். இசைக்குழு இந்த ஆராதனையை அரைஸ் ஓ காட் அண்ட் ஷைன் பாடி தொடங்கும். ஆரம்ப ஜபம், பின்பு எழுபத்தினர் மூப்பர் எல்டர் எஃப் மைக்கேல் வாட்சன் பேசு கூறுவார். ஆரம்ப ஜபத்தை தொடர்ந்து இசைக்குழு ஐ ஃபீல் மை சேவியர்ஸ் லவ் ஐ பாடுவார்கள்.
Heavenly Father,
எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஞாயிறு வேளையில் சபையின் உறுப்பினர் உலகம் எங்கும் சேர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின்க்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்களுக்காக தியாகம் செய்துள்ளார். எங்களுக்கிடையே வந்து சேவை செய்து தன் உயிரை எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தலைவர் மான்சனுக்கு எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அவருடைய உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய ஆலோசகருக்கு கேட்கும் 12 அப்போஸ்தலர்களுக்கு குழுவினருக்கும் காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அவர்களை ஆசீர்வதியுங்கள். நாங்கள் மூப்பர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். தினமும் அவர்கள் வெளியே சென்று பலருக்கு அழைப்பை கொடுக்கிறார்கள். இந்த சுவேஷத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் கொடுக்கும் நபர்கள் அதை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை அத்தனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம். ஆமென்.
Thank you.
We will now be pleased to hear.
பன்னீர் அப்பாஸ்தல குடும்பத்தின் மூப்பர்கள் ரசல் எம் நெல்சன் மற்றும் டாலனேஜ் ஓக்ஸ் பேச நாம் இப்போது கேட்டு மகிழ்வோம். அவர்களைத் தொடர்ந்து ஞாயிறு பள்ளி பொது தலைமையின் இரண்டாம் ஆலோசகர் பிரதர் சகோதரர் மேத்யூ ஓ ரிச்சர்ட்சன் பேசுவார்.
ரஷ்யாவின் மாஸ்கோவில் முதல் பிணையத்தை உருவாக்கும்படியான ஒரு சமீபத்திய நியமிப்பிற்கு ஒரு வாரத்திற்கு பின் புனித பீட்டர்ஸ்பர்கில் ஒரு பிணைய மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். ரஷ்யாவின் சபைக்கு பலத்தை கொண்டு வந்த ஆரம்பகால ஊழியக்காரர்களுக்கும் உள்ளூர் தலைவர்களுக்கும் எனது நன்றியுணர்வை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது வைஷஸ்லாவ் எஃப்மோவின் பெயரை நான் குறிப்பிட்டேன். ரஷ்யாவின் முதல் மதமாறியவரான அவர் ஒரு ஊழிய தலைவரானார். அந்த நியமிப்பில் அவரும் அவரது மனைவியும் அற்புதமாக பணியாற்றினர். அவர்கள் ஊழியத்தை நிறைவேற்றிய பின் விரைவிலேயே தலைவர் எஃபிமோவ் திடீரென மரித்து போனது எங்களை துக்கப்படுத்தியது. அவருக்கு 52 வயதே ஆயிருந்தது. இந்த முன்னோடிகளான தம்பதியரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது சகோதரி எஃபிமோ இங்கு வந்திருப்பார்களோ என சபையாரை கேட்க நான் உணர்த்தப்பட்டேன். அறையின் மிக பின்னால் ஒரு பெண் இழந்தார். மைக் முன் வரும்படி நான் அவரை அழைத்தேன். ஆம், அவர் சகோதரி கலீனா எஃபிமோவ். கர்த்தரை பற்றியும் அவரது சுவிசேஷத்தை பற்றியும் அவரது மறுஸ்தாபிக்கப்பட்ட சபையை பற்றியும் அவர் பொறுப்பான ஒரு ஆற்றல் மிக்க சாட்சியை கொடுத்தார். அவரும் அவரது கணவரும் பரிசுத்த ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் இணைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். திரையின் ஒரு பக்கத்தில் அவரும் அடுத்த பக்கத்தில் அவரது கணவருமாக இன்னமும் அவர்கள் ஊழியக்கார கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். ஆலய உடன்படிகளுக்காக ஆனந்த கண்ணீரோடு அவர் தேவனுக்கு தன் நன்றியை தெரிவித்தார். இந்த உண்மையான தம்பதியரால் எடுத்துக்காட்டாகப்பட்ட நித்திய ஒற்றுமை பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்வதன், கை கொள்ளுவதன், மதிப்பதன் நீதியான விளைவு என்ற முழு புரிந்து கொள்ளுதலுடன் நானும் அழுதேன். மெய்யான மகத்தின் மிக முக்கிய கருத்துகளில் ஒன்று அதன் ஒரு பரிசுத்த உடன்படிக்கை. சட்ட ரீதியில் பொதுவாக இரண்டு அல்லது மூன்று பேரோடு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை ஒரு உடன்படிக்கை குறிக்கிறது. ஆனால் ஒரு மத சம்பந்தப்பட்டதில் ஒரு உடன்படிக்கை மிக அதிக முக்கியத்துவமானது. அது தேவனோடு செய்யப்பட்ட வாக்களிப்பு. அவரே நிபந்தனைகளை அமைக்கிறார். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நபரும் தீர்மானிக்க வேண்டும். உடன்படிக்கைகளின் நிபந்தனைகளை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தேவனின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தால் அவன் அல்லது அவள் உடன்படிக்கையின் சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். தேவனிடம் இருந்து ஏதாவது ஆசீர்வாதங்களை நாம் பெறும்போது அந்த பிரமாணத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட அது தேவனுக்கு கீழ்ப்படிவதாலே பெறப்படுகிறது. உலக வரலாற்றின் முழுவதிலும் தேவன் அவரது பிள்ளைகளுடன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இரட்சிப்பின் திட்டம் முழுவதிலும் அவரது உடன்படிக்கைகளை நடத்தியிருக்கிறதால் அவரது சுவிசேஷத்தின் பரிபூரணத்தில் அவைகள் அங்கமாயிருக்கிறது. உதாரணமாக, அவரது பிள்ளைகளுக்காக இரட்சகர் ஒருவரை அனுப்புவதாக தேவன் வாக்களித்து பதிலாக அவரது பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய கேட்டார். பழங்காலத்தில் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஆண்களும் பெண்களும் அறியப்பட்டார்கள் என வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். என்ன உடன்படிக்கை? உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லி அவர்களின் தகப்பன்களிடத்தில் தேவன் உடன்படிக்கை செய்தார். அமெரிக்க கண்டத்திலும் மக்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அறியப்பட்டார்கள் என மார்மன் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இஸ்ரவேல் வீட்டை சேர்ந்தவர்களாயிருக்கிறீர்கள். பிதா ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியாலே உலகத்தின் சகல கோத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி உங்கள் பிதாக்களிடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையை சேர்ந்தவர்களாயிருக்கிறீர்கள். உடன்படிக்கையின் பிள்ளைகளாக அவர்களின் அடையாளத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இரட்சகர் விவரித்தார். அவர் சொன்னார், பிதா, முதலில் நான் உங்களுக்குள் வரவேண்டுமென்று உங்களில் ஒவ்வொருவனையும் தன் தன் அக்கிரமங்களிலிருந்து விலகி போக பண்ணும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்னை அனுப்பினார். இது நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருப்பதினாலே தான். ஆபிரஹாமுடன், பின்னர் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தேவன் உடன்படிக்கை செய்தது மிகுந்த முக்கியம் வாய்ந்தது. பின்வருபவையான அதில் ஏராளமான வாக்களிப்புகள் அடங்கியிருந்தன. ஆபிரஹாமின் சந்ததியின் மூலமாக கிறிஸ்துவாகிய இயேசு பிறப்பார். ஒரு நித்திய பெருக்கத்திற்கு உரிமையுள்ளவர்களாகவும் ஆசாரியத்துவத்தை தரிக்க உரிமையுள்ளவர்களாகவும் ஆபிரஹாமின் சந்ததி எண்ணிலடங்காதிருக்கும். ஆபிரஹாம் அநேக தேசங்களுக்கு ஒரு தகப்பனாவான். சில குறிப்பிட்ட தேசங்கள் அவனது சந்ததியால் சுதந்திரிக்கப்படும். பூமியிலுள்ள சகல தேசங்களும் அவனது சந்ததியால் ஆசீர்வதிக்கப்படும். அந்த உடன்படிக்கை 1000 தலைமுறைக்கும் கூட நித்தியமாயிருக்கும். இந்த வாக்களிப்புகளில் சில நிறைவேற்றப்பட்டன, சில இன்னமும் நிறைவேற்றப்பட காத்திருக்கின்றன. ஆரம்ப கால மார்மன் புத்தக தீர்க்கதரிசிகளிலிருந்து நான் மேற்கோள் காட்டுகிறேன். நம் தகப்பன் நம்முடைய சந்ததியாரை குறித்து மட்டும் பேசாமல் பிந்திய காலங்களில் நிறைவேற வேண்டிய உடன்படிக்கைகளை சுட்டிக்காட்டி எல்லா இஸ்ரவேலரின் வீட்டாரை குறித்தும் பேசியிருக்கிறார். கர்த்தர் நம் பிதாவாகிய ஆபிரஹாமோடு அந்த உடன்படிக்கையை செய்தார். இது வியப்பா இல்லையா? சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன் பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். இறுதியாக பிற்காலத்திலேதான் ஆபிரஹாமின் உடன்படிக்கை நிறைவேற்றப்படும் என தீர்க்கதரிசிகள் அறிந்திருந்தார்கள். அந்த வாக்களிப்பு நிறைவேற்றப்பட உதவுவதற்கு இந்த பிற்காலத்தில் அந்த ஆபிரஹாமின் உடன்படிக்கையை புதுப்பிக்க கர்த்தர் தோன்றினார். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு போதகர் அறிவித்தார், ஜோசப்புக்கு சொந்தமான ஆபிரஹாமின் சந்ததியை பற்றியும் அவனது வம்சத்தை பற்றியும் ஆபிரஹாம் வாக்களிப்புகளை பெற்றான். இதே வாக்களிப்புகளை அவர் நம்மிடம் கொடுக்கிறார். ஏனென்றால் நாமும் ஆபிரஹாமின் சந்ததி என்று கர்த்தர் சொன்னார். இந்த புதுப்பித்தலுடன் முன்னோர்களைப் போல பரிசுத்த ஆசீர்வாதத்தையும் நித்திய சுவிசேஷத்தையும் நாம் பெற்றோம். சுவிசேஷத்தின் பரிபூரணத்தை பெற ஆசாரியத்துவத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நித்திய ஜீவனான தேவனின் மகத்தான ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் உரிமையுள்ளவர்கள். நம்மில் சிலர் ஆபிரஹாமின் நேரடி சந்ததி, மற்றவர்கள் தத்தெடுக்கப்பட்டவர்களாக அவனது குடும்பத்தில் சேர்க்கப்பட்டவர்கள். கர்த்தர் எந்த வேறுபாடையும் பார்ப்பதில்லை. கர்த்தரை நாம் நாடி அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஒன்று சேர்ந்து இந்த வாக்களிப்பின் ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். ஆனால் நாம் செய்யவில்லை என்றால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். அவன் அல்லது அவளின் வருங்காலத்திற்கான ஒரு புரிந்து கொள்ளுதலை பெறுபவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கவும் அப்படியே பழைய வாழ்க்கையுடன் ஒரு தொடர்பை ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபின் வாரிசுக்கான ஒரு பிரகடனத்தையும் கொடுக்க நமக்குதவ அவரது சபை கோத்திரப்பிதா ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்குகிறது. ஆசாரியத்துவத்தின் வாக்கிற்கும் உடன்படிக்கைக்கும் தகுதி பெற உடன்படிக்கையின் சகோதரருக்கு உரிமை இருக்கிறது. இந்த இரண்டு ஆசாரியத்துவத்தை பெறுவதற்கும் உங்களின் அழைப்பை நிறைவேற்றவும் உங்கள் உண்மையுள்ளவர்களாயிருந்தால் உங்கள் சரீரங்கள் புதுப்பிக்கப்படுதலில் நீங்கள் ஆவியானால் சுத்திகரிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, தகுதியுள்ளவர்களாக ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள், பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிதாவை ஏற்றுக்கொள்கிறவன் அவருக்குண்டான சகலத்தையும் பெறுகிறான். இந்த ஆணையில் இருந்தும் உடன்படிக்கைகளிடம் இருந்தும் உலகம் எங்கும் உள்ள தகுதியுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அற்புதமான ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆபிரஹாமின் உடன்படிக்கை நிறைவேற்ற உதவுவதற்கு நமக்கு பொறுப்பிருக்கிறது. உலகத்தில் உள்ள சகல மக்களையும் ஆசீர்வதிக்க நாம் முன்னியமிக்கப்பட்டு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆசாரியத்துவத்தின் கடமையில் ஊழியத்தின் பணியும் சேர்ந்திருக்கிறது. ஆர்வத்தின் ஆயத்தத்தின் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியிலுள்ள ஜாதிகளுக்கு சுவிசேஷம் கொண்டு போவதற்கான இதுவே நேரம். இஸ்ரவேலின் கூடுதலுக்கான நேரம் இதுவே. நாம் இதில் பங்கேற்க
வேண்டும்.
இது ஆர்வமாயில்லையா? நம்மையும் நமது மகன்களையும் கர்த்தர் சார்ந்திருக்கிறார். இஸ்ரவேலின் கூடுதலின் இந்த மகத்தான நேரத்தில் தகுதி உள்ளவர்களாக ஊழியம் செய்யும் நமது மகளுக்காக அவர் மிக அதிக நன்றியுள்ளவராயிருக்கிறார். அவரது இஸ்ரவேலின் உடன்படிக்கையின் பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்க்க ஆரம்பித்து விட்டார் என்பதற்கு மார்மன் புத்தகம் ஒரு நிரூபணமாக இருக்கிறது. இந்த புத்தகம் நமது காலத்திற்காக எழுதப்பட்டு பிதாவானவர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஏற்கனவே நிறைவேற்ற துவங்கியது என்று நீங்கள் அறியக்கொள்கிறீர்கள். இதோ கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டாராகிய தம்முடைய ஜனத்திற்கு செய்து கொண்ட தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார் என்ற அதன் நோக்கங்களின் ஒன்றை உரைக்கிறது. உண்மையில் கர்த்தர் மறக்கவில்லை. மார்மன் புத்தகத்தின் மூலமாக நம்மையும் உலகம் முழுவதிலும் உள்ள மற்றவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுதான் கிறிஸ்து என்பதை யூதருக்கும் புறஜாதியாருக்கும் உணர்த்துவது அதன் நோக்கங்களில் ஒன்று. தேவனோடு உடன்படிக்கை செய்வதற்கு அது நமக்கு உதவுகிறது. அவரை நினைப்பதற்கும் அவரது நேசகுமாரனை பற்றி அறிந்து கொள்ளவும் அது நம்மை அழைக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஏற்பாடு. அவரது கோட்பாடை பெறவும் இரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து கொள்ளவும் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கிறது. பரிசுத்த முக்கியத்துவத்தின் உடன்படிக்கைகளை செய்வதில் அதை அவர்கள் கேட்கிறார்கள். பிரஹாம் யாங் சொன்னார், பிற்கால பரிசுத்தவான்கள் இந்த சபைக்குள் பிரவேசிக்கும் போது அவர்கள் புதிய நித்திய உடன்படிக்கைக்குள் அனைவரும் பிரவேசிக்கிறார்கள். தேவனின் ராஜ்யத்தை பலப்படுத்த அவர்கள் புதிய நித்திய உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் உடன்படிக்கையை அவர்கள் கைக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு சேவை செய்யவும் அவரது கற்பனைகளை கைக்கொள்ளவும் ஞானஸ்தானத்தில் நாம் உடன்படிக்கை செய்கிறோம். திருவிருந்தில் நாம் பங்கேற்கும் போது அந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்மீது எடுத்துக்கொள்ள நமது வாஞ்சையை அறிவிக்கிறோம். இந்த வழியில் அவரது குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் நாம் தத்தெடுக்கப்பட்டு சகோதரர்களாக சகோதரிகளாக அறியப்படுகிறோம். நமது புதிய வாழ்க்கைக்கு அவரே பிதாவாயிருக்கிறார். முடிவாக, ஒரு சமயம் ஆபிரஹாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுவுக்கு வாக்களிக்கப்பட்டபடி ஒரு நித்திய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பரிசுத்த ஆலயத்தில் நாம் உடன் சுதந்திரிகளாகிறோம். அப்படியாக செலஸ்டியல் திருமணம் மேன்மையடைதலின் உடன்படிக்கை. நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் யார் என்பதையும் தேவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அவரது பிரமாணம் நமது இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமது தேவன், நாம் அவரது மக்கள். உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட உடன்படிக்கைக்கு பொறுப்பேற்ற பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாயிருக்கிறார்கள். அந்த கோட்பாடு நமது இருதயங்களில் ஆழமாக பதிக்கப்பட்ட போது மரணத்தின் கூரையும் எளிதாக தாங்கலாம். நமது ஆவிக்குரிய வளம் பலப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுபவர்களின் ஆசீர்வாதமானதும் மகிழ்ச்சியமானதுமான நிலையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் இதோ சகல காரியங்களிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இறுதி பரியந்தமும் உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருப்பார்களெனில் முடிவற்ற மகிழ்ச்சியுள்ள நிலையிலே தேவனோடு வாசம் செய்யும்படி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தேவன் ஜீவிக்கிறார். இயேசுவே கிறிஸ்து. சகல மக்களையும் ஆசீர்வதிக்க அவரது சபை மறுஸ்தாபிக்கப்பட்டது. இன்று தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவரது தீர்க்கதரிசி. உடன்படிக்கையின் உண்மையான பிள்ளைகளாக நாம் இப்போதும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சியளிக்கிறேன். ஆமென்.
What think ye of Christ?
கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த வார்த்தைகளில் அவரது நாட்களின் யோசிக்கப்பட்ட இயேசு திகைக்க வைத்தார். அதே வார்த்தைகளில் நான் என் சக பிற்கால பரிசுத்துவான்களையும் பிற கிறிஸ்துவர்களையும் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்மையாகவே என்ன நினைக்கிறீர்கள்? அந்த நம்பிக்கையால் என்ன செய்கிறீர்கள்? என் வேத மேற்கோள்களில் அநேகம் பைபிளில் வரும், ஏனெனில் அது அநேக கிறிஸ்துவர்களுக்கு பரிச்சயமானது. என் விளக்கங்கள் தற்கால வேதங்களிலிருந்து, குறிப்பாக மார்மன் புத்தகத்திலிருந்து வருகிறது. அவற்றின் அர்த்தத்தில் பல கிறிஸ்துவர்களின் ஏற்றுக்கொள்ளாத இரட்டை அர்த்தமுள்ள வேத வசனங்களின் அர்த்தத்தை நமக்கு போதிக்கின்றன. நான் விசுவாசிகளுடனும் பேசுகிறேன். தங்களை கிறிஸ்துவர்களாக அழைக்கும் சிலர் இயேசுவை மாபெரும் போதராக புகழ்கிறார்கள். ஆனால் அவரது தெய்வீகத்தை உறுதி செய்வதில்லை. அவர்களுடையிடம் பேச நான் இயேசுவின் வார்த்தைகளையே பயன்படுத்துகிறேன். ஒரே பேரான குமரன், தான் ஒரே பேரான குமரன் என இயேசு போதித்தார். அவர் சொன்னார், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மறுரூப மலையில் பரிசுத்த அனுபவத்துக்கு பின்பு பிதாவாகிய தேவன் இதை உறுதி செய்தார். அவர் பரலோகத்திலிருந்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு சேவிக்கொடுங்கள். அவரது தோற்றமும் அவரது பிதாவை போன்றதே என இயேசு போதித்தார். அவரது அப்போஸ்தலர்களிடம் அவர் சொன்னார், என்னை அணிந்திருக்கிறீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப் அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியுங்கள் என்று கூறினார். அதற்கு இயேசு பிலிப்பை, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவ்வாறு அப்போஸ்தலனாகிய பவுல் குமாரனை அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து என குமாரனை விவரித்தார். வார்த்தை என அழைத்த அப்போஸ்தலன் யோவான் எழுதினான், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்று அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. இவ்வாறாக பிதாவின் திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உண்டாக்கினார். பாலஸ்தீனியில் அவரது ஜனங்களுக்கு அவரது ஊழியத்தின் போது இயேசு அவரே யாக்கோவா இஸ்ரேலின் கர்த்தராகிய தேவன் என பிரகடனம் செய்தார். பின்பு உயிர்த்தெழுந்து கர்த்தராக அமெரிக்க கண்டத்தில் தன் ஜனத்துக்கு ஊழியம் செய்தார். பின்பு அவர் சொன்னார், இதோ உலகின் வருவதாக தீர்க்கதரிசிகள் சாட்சி பகிர்ந்த இயேசு கிறிஸ்து நானே. இஸ்ரேலின் தேவன், பூமி அனைத்தும் தேவனும் நானே. நமக்காக அவர் என்ன செய்தார்? ஒரு பிணைய மாநாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பல ஆண்டுகள் வராமல் இருந்த சபைக்கு திரும்ப அழைக்கப்பட்டார். ஆனால் ஏன் வர வேண்டும் அந்த காரணத்தையும் காணாத ஒரு பெண்ணை நான் சந்தித்தேன். அவளை ஊக்குவிக்க நான் சொன்னேன், இரட்சகர் நமக்கு செய்த காரியங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளும் போது சபைக்கு திரும்ப வருவும் ஆராதிக்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் அநேக காரணங்கள் இல்லையா? அவரது பதில் கேட்டு நான் அறிந்து போனேன். அவர் என்ன செய்திருக்கிறார்? இரட்சகர் நமக்கு செய்ததை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அந்த கேள்விக்கு அவரது சொந்த வார்த்தையிலேயே நான் இப்போது பதில் அளிக்கிறேன். இயேசுவின் போதனையை வேதங்கள் பைபிளில் பதிந்திருக்கிற நானே அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமாக வந்தேன். அவர் நமது சிருஷ்டிகராய் இருந்தாலும் அவரது உயிர்த்தெழுதல் மூலம் நாம் மீண்டும் வாழ்வோம் என நாம் உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாலும் அவரே உலகத்தின் ஜீவன். மேலும் அவர் கொடுக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. இயேசு மேலும் குறித்தார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். அந்நிதிய வாழ்வில் அனைத்திய வாழ்வில் நித்திய வாழ்வில் அவரது போதனைகள் நமது பாதைக்கு ஒளியாயிற்று. எப்பொழுதும் இயேசு பிதாவை காணப்படுத்தி பின்பற்றினார். இளையவனாகவே அவர் தன் பூலோக பெற்றோர்களிடம் சொன்னார், என் பிதாவுக்காக தான் இங்கிருக்கிறேன். பின்னர் அவர் போதித்தார், என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பியவருடைய சித்தத்தை செய்யவே நான் இங்கு வந்திருக்கிறேன். மேலும் இரட்சகர் போதித்தார், என்னாலாயுமல்ல ஒருவன் பிதாவினிடத்தில் வருவான். அவரது சித்தத்தின்படி செய்து நாம் பிதாவிடம் திரும்பி செல்லுகிறோம். இயேசு போதித்த பரலோகத்திலிருந்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிக்க முடிவதில்லை என்று விளக்கினார். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலேதான் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை என்று கூறிவிடுவேன். பரலோகத்திலிருந்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதை எப்படி செய்ய வேண்டும் என இயேசு காட்டினார். அவர் பின்பற்ற நம்மை மீண்டும் அழைத்தார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிவேன், அவைகள் என்னை பின்செல்கிறது. அவர் தன் அப்போஸ்தலர்களுக்கு பிறக்கிற ஆசாரியத்துவ வல்லமையை கொடுத்தார். மூத்த அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு அவர் சொன்னார், பரலோகத்தில் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். லூக் பதிவு செய்கிறார், கர்த்தர் 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே இரண்டரண்டாக போக அனுப்பி வைத்தார். பின்பு இந்த 70 பேரும் ஆனந்தமாக இயேசுவிடம் சொன்னார்கள், உம்முடைய நாமத்திலே பிசாசுகள் எங்களிடம் கீழ்ப்படுகிறது என்று கூறினார்கள். அந்த ஆசாரியத்துவ வல்லமையை நான் ஒரு சாட்சி. அவரது பூலோக ஊழியத்தின் நிறைவில் இயேசு தன் அப்போஸ்தலருக்கு போதித்தார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தோன்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் மற்றும் சகல சத்தியங்களுக்கும் உங்களுக்கு நடத்துவார். அவர் தன் கட்டளைகள் மூலமாகவும் நம்மை வழி நடத்துவார். இவ்வாறு அவர் கோட்பாடுகள் குறித்து அவர்கள் எந்த வாக்குவாதமும் கொண்டிருக்க கூடாது என நெப்பியருக்கு கட்டளையுடுத்தினார். இதே மனுஷ இதயங்களை கோபத்தோடு ஒவ்வொருவரும் விரோதமாய் மற்றொருவரை தூண்டி விடுவது என்னுடைய உபதேசமல்ல, ஆனால் அப்படிப்பட்டவர்களை ஒழித்து போக வேண்டும் என்பதே என்னுடைய உபதேசமாகும்.
உலகத்தின் காரியங்களில் அல்ல, அவரை முக்கியப்படுத்த அவர் நமக்கு சவால் விடுகிறார். அவரது மாபெரும் ஜீவ ஆப்ப பிரசங்கத்தில் இயேசு அந்நிய மற்றும் நித்திய பேஷப்பின் வித்தியாசத்தை விளக்கினார். அவர் சொன்னார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். உலகம் கொடுக்கிற அன்னத்திய பேஷப்பை பற்றி பேசும்போது வானத்திலிருந்து இஸ்ரேலின் குமாரரை அவரது சிஷ்யர்கள் சிலர் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அது முதல் அவருடைய சிஷ்யரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவ்வாறே அவர்கள் முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று அவரது முந்திய உபதேசத்தை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் உலக பொருட்களால் கவரப்பட்டு உலக ஜீவியத்தை அதிர்க்கும் காரியங்களில், ஆனால் நித்திய ஜீவனுக்காக அந்த போஷிப்பும் கொடுப்பதில்லை. ரட்சகரின் அனைத்திய ஊழியத்தின் முடிவு அவரது உயர்த்தெழுதலும் உலகத்தின் பாவங்களுக்காக அவரது பாவ நிவர்த்தியும் ஆகும். இதே உலகத்தில் பாவத்தை சுமந்த தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானம் தீர்க்கதரிசனம் சொன்னான். கடைசி ராபோஜனத்தில் மத்தியேவில் உள்ள விவரத்தின்படி அவர் ஆசீர்வதித்த திராட்சை ரசம் இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சித்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயின்று என்று இயேசு விளக்கினார். அவர் அதை செய்து விளக்கினார். அந்த விவரம் தொடர்கிறது, திரளானோர் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரை வணங்கினார்கள். இதற்காக உலகம் முழுவதும் இறுதியில் அவரை வணங்கும். அவரது பாவ நிவர்த்தி பற்றி மேலும் விளக்கி விலையேற்றப்பெற்ற சத்தியங்களை இயேசு போதித்தார். அவரது போதனைகளை விரிவாக கூறுகிற மார்மன் புத்தகம் இரட்சகரின் ஊழியம் குறித்து சிறந்த விளக்கம் கொடுக்கிறது. இந்த போதனை அறிவிப்பதாவது நான் சிலுவையில் உயிர்த்தப்படுவோம், நான் எல்லா மனுஷரையும் என்னிடத்தில் இழுக்கும்படியாகவும் பிதா என்னை அனுப்பினார். தங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்க்கப்படும்படி நான் பார்த்து கொள்கிறேன். மன்னித்து திரும்ப என் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுகிற எவனும் நிரப்பப்படுவான். அவன் முடிவு பிரிந்து நிலையற்ற பணியில் இதே நான் உலகத்தில் நியாயம் தீர்க்க நிற்கும் அந்நாளில் என் பிதாவிற்கு முன்பாக அவனை குற்றமற்றவனாக வைப்பேன். இயேசு கிறிஸ்து பாவ நிவர்த்தி நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களை பெற பரிசுத்த உடன்படிக்கைகளை செய்து காத்துக்கொள்ளுவது இன்மித்தம் பாவத்தின் விளைவாகிய ஆவிக்குரிய மரணத்தை மேற்கொள்ள சந்தர்ப்பம் அளிக்கிறார். இயேசு இந்த சவாலை கொடுத்தார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போஸ்தலர் பால் கொரிந்தியர்களுக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா வென்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் சவால் கொடுத்தார். நாம் அனைவரும் நமக்குள்ளே இந்த சவாலை கேட்டுக்கொள்ளலாம். நமது மொத்த அர்ப்பணிப்பு எங்கே உள்ளது? சயானுக்கு தங்கள் இருப்பிடத்தை மாற்றினாலும் பாபிலோனில் இரண்டாவது இருப்பிடத்தை வைத்து கொள்ள இன்னும் முயற்சிக்கிறவர்களை பற்றி நினைவு கொள்ளுவதாக மூப்பர் மேக்ஸ்வெல் கூறினார். நாம் அவரது நாமத்தை கனம் பண்ணி அவரது கட்டளைகளை காத்து கொண்டு உலகத்தின் காரியங்களை தொடாமல் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை கட்டவும் அவரது நீதியை ஸ்தாபிக்கவும் நாட வேண்டும். அடிக்குறிப்பு: இயேசு கிறிஸ்து தேவனின் ஒரே பேரான நேசகுமாரன். அவர் நமது சிருஷ்டகர், அவரே உலகத்தின் ஒளி, அவரே பாவநிவர்த்தி, மரணத்திலிருந்து நமக்கு இரட்சகர். இது பூமியின் மீது மிக முக்கிய அறிவாகும். நான் அறிந்து கொண்டது போல நீங்களும் இதை அறிந்து கொள்ளுங்களாம். பிதா குமாரன் பற்றி சாட்சி கொடுத்து நம்மை சத்தியத்துக்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். வழியானது வாஞ்சையையும் கீழ்ப்படுத்தலும் ஆகும். இயேசு போதித்தார், கோல் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டுகொள்வீர்கள் என்று கூறினார். மேலும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேச தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேன் என்று அறிந்து கொள்ளுவான். இவற்றின் சத்தியங்கள் குறித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
Many years ago,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஊழிய பயிற்சி மையத்தில் என் தோனுடன் நான் இருந்தபோது, பாட்டி அவர்களை உண்மையான ஊழியக்காரர்களா என்று சொல்கிற ஒரு குழந்தை குரல் கேட்டேன். என்னையும் என் தோழனையும் சுட்டிக்காட்டி தான் பாட்டியின் கையை பிடித்துக் கொண்டிருக்கிற சிறுமியை பார்க்க நான் திரும்பினேன். ஆம், அன்பே, அவர் தான் உண்மையான ஊழியக்காரர்கள் என பாட்டி பதிலளித்தாள். அவர் உண்மையான ஊழியக்காரர் இருப்பதால் மகிழ்ச்சி அடைந்து நான் சென்றேன். இரட்சிக்கிறேன் குடும்பம் மற்றும் இந்த சிறுமி எதிர்பார்க்க போன்ற மரியாதையான ஊழியக்காரன் நான் விரும்பினேன். அடுத்த இரண்டு ஆண்டுகள் உண்மையான ஊழியக்காரர் போல் தோற்றம் அளிக்கவும் சிந்திக்கவும் செயல்படவும் விசேஷமாக நான் கடுமையாக உழைத்தேன். வீட்டுக்கு திரும்பிய போது நான் ஊழியத்தை முடித்த பின்பு ஊழியம் என்னை விடவில்லை என்பது மிக தெளிவாக தெரிந்தது. உண்மையாகவே எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஊழியத்தின் அந்த இரண்டு ஆண்டுகள் தான் சிந்தனை இன்னும் உணர்கிறது. எனது ஊழியத்திலிருந்து எதிர்பாராத ஒரு பாடம் அந்த சிறுமியின் குரல் தான். இப்போது தான் என் மனத்துக்குள் நான் கேட்டேன், பாட்டி இது ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தரித்தவரா? பாட்டி அது ஒரு உண்மையான கணவரா அல்லது தகப்பனா அல்லது பாட்டி அவர் உண்மையான சபை அங்கத்தினர்? நமது வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உண்மையா இருக்கிற முக்கியமான கட்டளை தடுக்காத வழியை கற்பிக்கும் நமது சிறுமை என நான் கற்றேன். பாருங்கள், உண்மையான வாழ்க்கைக்கு உண்மையான கட்டல் தேவை. அது உண்மையான போதனையும் சார்ந்திருக்கிறது. திறமையாக கற்பிக்க பொருட்டு ஆசிரியர்களுக்கு முறையாக அழைக்கப்படுபவர்கள் இல்லை, உரைக்கப்படவில்லை. உண்மையே ஒவ்வொரு குடும்பம் அங்கத்தினரும் சபை தலைவரும் சபை அங்கத்தினரும் ஒரு பொறுப்பு பெற்றுள்ளார்கள். நாம் ஆசிரியர்களாக இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நான் ஆசிரியம் மற்றும் எல்லா சதியங்களும் சாட்சி என நாம் முழுமையாக உணர வேண்டும். இதை முழுமையாக புரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவியானவரே முந்தி செல்ல முயற்சிக்கிறார்கள் மற்றும் எல்லாவற்றையும் தாங்களே செய்கிறார்கள். தாழ்மையாக ஆவி அவர்களோடு விரும்புகிறார்கள். ஆனால் உதவிக்காகவோ அல்லது தங்களது கற்பித்து முழுவதும் ஆவி மேல் திருப்புகிறார்கள். அப்பொழுது உண்மையிலே அவர்கள் ஆயத்தமின்றி சிந்தியவற்றை சொல்கிறார்கள். எல்லா பொருட்களும் தலைவர்களும் ஆசிரியர்களும் ஆவினால் கற்பிக்க பொறுப்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆவியானவருக்கு முன்பாகவே அல்லது பின்பாகவே கற்பிக்கக்கூடாது. ஆனால் ஆவியால் ஆவி சத்தியத்தை தடையில்லாமல் கற்பிக்க வேண்டும். ஆவியால் நாம் எவ்வாறு முடியும் என புரிந்து கொள்ள மாட்டாமல் குறைந்த அல்லது ஆசிரியராக பரிசுத்த ஆவியை தவிர்க்கலாம். கற்பிக்க மறுஆணி உதவுகின்றார். பரிசுத்த ஆவியாண்டவரின் வல்லமையை ஆகியவைகளை கேட்டு தாங்கள் கூட்டங்களில் பரிசுத்தமானவர்கள் நடத்தினார்கள் என மறுஆணி சொன்னான். இதற்கு நம்முடன் ஆவி இருப்பதை விட அதிகம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் செய்யும் விதமாக நாம் நடந்த போது நம்முடைய கற்பிக்கும் விதத்தை மாற்றி பரிசுத்த ஆவியானவரின் உதாரணத்தை பின்பற்றுவதாகவும், நாம் பரிசுத்த ஆவியோடு சேர்க்கும் போது தடையின்றி பரிசுத்த ஆவியானவர் கற்பித்து சாட்சி அளிக்க முடியும். இந்த முக்கிய சேர்க்கை பின்வரும் உதாரணத்தால் விளக்கப்படும். அநே ஆண்டுகளுக்கு முன்பு என் பிள்ளைகளும் நானும் 10,358 அடி உயரமுள்ள ஆரியன் மலையில் சவத் சிஸ்டர் உச்சிக்கு நடந்தோம். பல மணி நேரங்களில் பின்பு நாங்கள் 45 கோணத்தில் ஏறுகிற எரிமலையே சிதறல்கள் உயரத்தை எதிர்கொண்டோம். அந்த சிகரம் பார்வையில் தெரிந்தாலும் ஒவ்வொரு அடி வைக்கும் போது அச்சிதறல்கள் கால்கள் முளைக்கி பல அங்குகளில் நாங்கள் பின்னோங்கி சரிகிறோம். எனது 8 வயது மகளுடன் நிற்க போது எனது 12 வயது மகன் முன்னேறி சென்றான். எனது ஆவி விரும்பியது, ஆனால் சோகமாக எனது மாமிசம் பலவனாயிருந்தது. நாங்கள் பறை மேல் உட்கார்ந்து சூழலில் ஆய்வு செய்து ஒரு திட்டம் திட்டினோம். அவள் எனது கால் சட்டை பைக்குள் கைக்குள் விட்டுக்கொண்டு பலமாக பிடித்து மிக முக்கியமாய் ஒரு அடி எடுத்து வைக்க நான் பாதத்தை உயர்த்தி போது அவள் அந்த இடத்தில் தன் காலை வைக்க வேண்டும் என்று அவளிடம் சொன்னேன். அவள் எனது ஒவ்வொரு அசைவும் போல செய்து எனது கால் சட்டை கையில் தொங்குவதனால் கிடைக்கின்ற உதவியை சார்ந்திருந்தாள். நித்தியம் போல் தோன்றியிருக்குவார். நாங்கள் மலை உச்சி அடைந்தோம். அவளது வெற்றி மற்றும் திருப்பத்தின் வெளிப்பாடு விளமிக்க முடிந்தது. ஆம், அவளும் அவளது சகோதரனும் என் கருத்துப்படி உண்மையான மலையேறுவர்கள். எனது மகளின் வெற்றி அவளது கருத்தின் முயற்சி மற்றும் நான் எறியது போல் அவள் நன்றாக எறினாள் என்பதை விளைவாகும். அவள் என்னோடு அவளது அசைவும் ஒன்று சேர்க்கும் போது நாங்கள் ஒன்றாக ஒரு வேகத்தை அடைந்தோம் என முழு சக்தியும் பயன்படுத்த அனுமதித்தோம். நாம் ஆவியானவரின் நடத்தல் படி கற்பிக்கும் போது அதுவும் இதே போன்றதே. பரிசுத்த ஆவியானவரை போலவே அவரது போதனைக்கு ஏற நாம் இணைந்து கொள்ளும் போது ஆவி நம்மை பலப்படுத்தி அதே நேரத்தில் தடப்பதில்லை. இதை மனதில் கொண்டு நாம் பின்பற்ற தகுதியே ஆவியின் கிரையை 2 அடிப்படைகளை தயவு செய்து கருத்தில் கொள்வோமாக. முதலாவதாக, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் மிக தனிப்பட்டவதில் கற்பிக்கிறார். இது நாம் சத்தியத்தை 4 அறிவதை சத்தியமாயிருக்கிறது. நமது பலவித தேவைகள், சூழ்நிலைகள் மற்றும் முன்னேற்றத்தின் மித்தம் நாம் ஆக வேண்டிய விதத்தில் ஆகும்படி நாம் என்ன அறிய வேண்டும் மற்றும் செய்ய வேண்டும் என பரிசுத்த ஆவியானவர் கற்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் சத்தியங்களையும் கற்பிக்கும் போது அது எல்லா சத்தியங்களிலும் ஒரே நேரத்தில் கற்பதில்லை என்பதை தயவு செய்து கூறுங்கள். ஆவியானவர் சத்தியத்தை விரிவாகவும் கொள்கை மேல் கொள்கையாகவும் அங்கு சிறிது இங்கு சிறிதாக கற்பிக்கிறார். ஆவியின் விதமாக கற்பிக்கிறவர்கள் அவர் ஜனங்களுக்கு கற்பிக்கிறார்கள், பாடங்களில் அல்ல என புரிந்து கொள்கிறார்கள். அவ்விதம் கை ஹோட்டலில் எல்லாவற்றையும் முடிக்க அல்லது பாடத்தில் அவர்கள் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் கற்பிக்கவும் உதவுவதில்லை. அவர் மேற்கொண்டு அவரது குடும்பம் அல்லது வகுப்பங்கத்தினார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது செய்து கொள்ள வேண்டிய காரியங்கள் கவனித்துக் கொள்கிற ஆவியின் விதமாக கற்பிக்கிற பெற்றோரும் தலைவர்களும் ஆசிரியர்களும் உண்மையான கற்பித்தலுக்கு பேசுவதையும் செல்வதையும் விட உண்மையான கற்பித்து அதிகமான என கற்றுக்கொள்கிறார்கள். விளைவாக அவர்கள் செவி கொடுக்க உவந்த நேரம் கொடுத்து கூர்ந்து கவனித்து அடுத்து என்ன செய்வது என அறிகிறார்கள். இதை அவர்கள் செய்யும் போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று செல்ல வேண்டும் என கற்பவர்கள் ஆசிரியர்களுக்கு கற்பிக்கும் நிலையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் அழைத்து தூண்டி ஊக்குவித்து செயல்பட உணர்த்தி கற்பிக்கிறார். நாம் அதற்கே செயல்படும் போது உண்மையை நிலைநிற்றி அறிகிறோம். எனினும் நாம் நமக்காக செய்யக்கூடியதை அது நமக்காக செய்யாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கற்க முடியாது, உணர முடியாது அல்லது நமக்காக செயல்பட முடியாது. ஏனெனில் இது சுயதின கோட்பாடுகளுக்கு எதிராகும். இது சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி காவும் உணர்வும் செயல்படவும் நம்மை அழைக்கிறது. ஆவியின் மாதிரியாக கற்பவர்கள் அழைத்து ஊகுவித்து அவர்களது சுயதினத்தை பயன்படுத்தி சந்தர்ப்பத்தை கொடுத்து பிறருக்கு உதவி செய்கிறார்கள். தாங்கள் குடும்பத்துக்காகவோ சபைக்காகவோ அல்லது வகுப்பு அங்கத்தர்களாகவோ உணர்வும் கற்கவும் அல்லது மனம் திரும்பவும் தங்களால் முடியாத என்ன பெற்றோரும் தலைவரும் ஆசிரியர்களும் உணர்கிறார்கள். என் பிள்ளைகளுக்காகவும் வகுப்பங்கத்தினருக்கும் அல்லது பிறர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்பதை விட அவர்கள் அவருக்காக கற்க என்ன கூறி உள்ளார்கள் என்பவர் அழைத்து உதவி செய்வேன் என கேட்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் கிருபைகளை போல் செய்யும் பெற்றோர்களும் கொள்கைகளை பற்றி அறிவதை விட கொள்கைகளை அறிந்து கொள்ளும் குடும்பங்களை உருவாக்குங்கள். அதுபோலவே கொட்டுப்பாடுகள் பற்றி மற்றும் பேசுவதை விட ஆசிரியர்கள் கற்பவர்களின் சுவிசேஷம் கொட்டுப்பாடுகள் வள உதவுகின்றன. பொருத்தமான உலகத்தின் தற்பேத நிலைமைகளில் உண்மையான கட்டளம் கற்பித்தலும் நமக்கு அவசியம் தேவை. நமது வீடுகளிலும் கூட்டங்களிலும் சுவிசேஷ வகுப்புகளிலும் தேவை. சில சமயங்களில் விருந்து செய்ய உங்களில் முயற்சி அதிகமானதாக தோன்றுவதாக நான் அறிவேன். உங்கள் முன்னேற்றம் பற்றி தயவு செய்து அதை ஆதரியமான என பிள்ளைகளுடன் மலையேறி எனது அனுபவத்தை திரும்பி நினைக்கிறேன். மூச்சுவிட நாங்கள் நின்று ஒவ்வொரு சமயத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று முற்றிலும் நிற்பதை விட நாங்கள் திரும்பி மலையிலிருந்து கீழே நோக்கி பார்ப்போம் என சம்மதித்து இருந்தோம். நாங்கள் இயற்கையை காட்சியை பார்த்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவோம், நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் பார். பின்பு ஆழ்ந்த மூச்செடுத்து திரும்பி மேல் நோக்கி பார்த்து ஒரு நேரத்திற்கு ஒரு அடியாக மீண்டும் ஏற தொடங்குவோம். சகோதர சகோதரிகளே, ஆவியின் கிரிகளையின் மூலமாக நீங்கள் பெற்றோராயிருந்து வழிநடத்தி ஏறத் தொடங்கினாலும் இதை நீங்கள் செய்ய முடியும் மற்றும் வாழ்வுகள் மாற்ற முடியும் என்று நான் அறிவேன். ஆவியுடன் விசேஷமாக ஆவியிலும் கற்பித்து உண்மையான ஆசிரியர்களால் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்யும் யாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை போலவே உங்கள் கற்பிதலையும் இணைக்க நான் உங்கள் அழைக்கிறேன். இயேசு after the manner of the Holy Ghost in all you do. I testify இயேசு கிறிஸ்து நாமது இரட்சகர் மற்றும் அவர் சுவிசேஷம் மறுஸ்தாபம் செய்யப்பட்டது என நான் சாட்சியளிக்கிறேன். இதன் மித்தம் நாம் உண்மையான பெற்றோராகவும் உண்மையான ஆசிரியர்களாகவும் மற்றும் உண்மையான கற்பர்களாகவும் இருக்க வேண்டும். உங்கள் முயற்சிகளில் தேவன் உங்களுக்கு உதவுவார் என நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
இசைக்குழுவும் கூட்டமும் இணைந்து இப்போது பாடுவர். அதை தொடர்ந்து எழுபத்தினர் மூப்பர்கள் கசிகோ யாமஷிட்டா, ரேண்டல் கே பெனட் மற்றும் ஜே டெவன் கோர்னிஷ் பேசுவார்கள். மூப்பர் குவிண்டன் எல் குக் 12 அப்போஸ்தலர்களின் குழுவத்தினர் பேசுவார்கள்.
This is the 181st semi-annual general conference of the Church of Jesus Christ of
Latter-day Saints.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரவில் மூப்பர் ஸ்வான் என்ற பெயருடன் ஒரு புதிதாக அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் அவரது ஜப்பானிய மூத்த கூட்டாளியுள்ள எங்கள் குடும்பத்தை சந்திக்க வந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் நான் வீட்டில் இருந்ததால் அவர்களை வரவேற்றோம். சந்திக்காமலேயே நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் அணிந்திருக்கும் மேலாடை நேர்த்தையானது என்பது நிச்சயம். ஆயினும் அந்த மேலாடை புதிதல்ல, அது மங்கி போயிருந்தது. அது ஊழியக்காரர்களின் குடியிருப்பில் இருந்த இதற்கு முந்தைய ஊழியக்காரர் ஒருவர் விட்டுவிட்டு சென்றார் என்று கூறினார். மூப்பர் ஸ்வான் உடனடியாக எனது வார்த்தைகளுக்கு பதிலளித்தார். அது நான் நினைத்திருந்ததற்கு முற்றிலுமாக எதிராக இருந்தது. ஜப்பானிய மொழியில் அவர் பதிலளித்தார், ஆம், இது ஒரு நல்ல மேலாடை. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானிய எனது தகப்பன் அணிந்திருந்தார். ஜப்பான் ஒசாகா மிஷன் ஊழியத்தில் அவரது தகப்பன் ஊழியம் செய்திருந்தார். ஜப்பானில் அவரது மகன் ஊழியம் செய்ய புறப்பட்ட போது இந்த மேலாடை அவனுக்கு அவர் கொடுத்தார். மூப்பர் ஸ்வான் 2 தலைமுறைகளாக ஜப்பானில் அணிந்திருந்த மேலாடையை இந்த படம் காட்டுகிறது. மூப்பர் ஸ்வான் வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உணர்ச்சி அடைந்தேன். மூப்பர் ஸ்வான் மத மாற்றம் செய்து கொண்டிருந்த போது அவர் ஏன் தனது தகப்பனின் மேலாடையை அணிந்திருந்தார் என நான் புரிந்து கொண்டேன். தனது தகப்பன் ஜப்பான் மீதும் அதன் மக்கள் மீதும் அவரிடக்கிருந்த அன்பையும் தனது ஊழியத்தையும் மூப்பர் ஸ்வான் கொண்டார். இங்கே உலகிலும் சிலர் இதை போன்ற ஒன்றில் அனுபவிக்கிறார்கள் என்பது நிச்சயம். தங்களின் தகப்பனார்களும் தங்களின் தாய்மார்களும் தங்களின் தாத்தாக்களும் அல்லது தங்களின் மாமாக்களும் ஜப்பானில் ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று. உலகம் முழுவதிலும் ஊழியம் செய்து திரும்ப வந்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் எனது உண்மையான அன்பையும் மரியாதையும் நிறை நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதமாற்ற உலகளவில் உதவ நீர்கள் நிச்சயம். உங்களை மறக்க மாட்டேன். அந்த மதம் மாறியவர்களில் நான் ஒருவன். நான் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது எனது 17வது வயதில் நான் மதமாற்றம் அடைந்தேன். எனது ஞானஸ்தானத்தை நடத்திய ஊழியக்காரர் ஐடஹோவிலிருந்து வந்த மூப்பர் ரூப் ஐடஹோவில் ஒரு பிணைய தலைவராக இருந்து அவர் சமீபத்தில் வீட்டு விற்கப்பட்டார். புதிதாக நான் ஞானஸ்தானம் பெற்றிருந்திருந்து இதுவரை நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் அவருடன் மின் அஞ்சல் வழியாக தொடர்பு கொண்டிருந்தேன். எனக்கு 17 வயதாக இருந்தபோது உண்மையிலேயே ஊழியக்காரர்கள் எனக்கு போதித்த செய்திகளை நான் நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் ஊழியக்காரர்களை பற்றி ஒரு விசேஷத்த உணர்வு எனக்கு இருந்தது. நான் அவர்களை போல ஆக வேண்டும் என்று விரும்பினேன். அவர்களின் ஆழமான நிலையான அன்பை நான் உணர்ந்தேன். நான் ஞானஸ்தானம் பெற்ற நாளிலை பற்றி நான் கூறுகிறேன். ஜூலை 15ஆம் தேதியான அன்று ஒரு வெப்பமான நாளாயிருந்தது. அதே நாளில் ஒரு பெண்ணின் ஞானஸ்தானம் பெற்றார். ஊழியக்காரர்களால் கட்டப்பட்ட ஞானஸ்தான தொட்டி அவ்வளவு கவர்ச்சியாக இல்லை. நாங்கள் ஞானஸ்தானம் பெற்ற உடனேயே நாங்கள் திட்டமிட்டோம். முதலாவதாக மூப்பர் லாயர் சகோதரியை திடப்படுத்தப்பட்டார். மற்ற அங்கத்தினர்களுடன் நான் அமர்ந்து எனது கண்களை மூடிக்கொண்டு அமர்த்தியாக கவனித்துக் கொண்டிருந்தேன். மூப்பர் லாய்டு அவரை திடப்படுத்த பின்னர் அவரை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் கூட அந்த காட்சியை என்னால் தெளிவாக நினைவுபடுத்த முடியும். மூப்பர் லாயேட் கண்களை கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. எனது வாழ்க்கையில் முதன்முறையாக பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை நான் அடைந்தேன். மூப்பர் லாயட் எங்களை நேசித்தார் என்று தேவன் எங்களை நேசித்தார் என்றும் புரிந்து கொண்டேன். பின்னர் திடப்படுத்தப்பட்ட எனது முறை வந்தது. மூப்பர் லாயட் திடப்படுத்தலை நடத்தினார். அவரது கைகளை என் தலை மீது வைத்து பரிசுத்த ஆவியின் வரத்தை அருளி சபையின் ஒரு அங்கத்தினராக என்னை திடப்படுத்தினார். பின்னர் ஒரு ஆசீர்வாதத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். மீண்டும் பேசுவதை அவர் நிறுத்தினார். இருப்பினும் என்ன நடந்து கொண்டிருக்கிற என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். ஊழியக்காரர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்றும் தேவன் என்னை நேசிக்கிறான் என்றும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். தற்போது உலகம் முழுவதிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் ஊழியக்காரர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். உங்களின் தன்மைகளும் மற்றவர்களிடத்தில் நீங்கள் காட்டும் அன்பும் மிக விசேஷமான செய்திகள். ஊழியக்காரர்கள் எனக்கு போதித்த கோட்பாடுகளை உடனேயே என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அவர்களின் மிகுந்த அன்பை நான் உணர்ந்தேன். அவர்களின் அநேக அன்பின் செயல்கள் முக்கியமான பாடங்களாக எனக்கு கற்றுக் கொடுத்தன. உங்களின் செய்தி அன்பின் செய்தி, நம்பிக்கையின் செய்தி, விசுவாசத்தின் செய்தி. உங்கள் தன்மையும் உங்கள் செயல்களும் ஆவியை வரவேற்கிறது. ஆவி முக்கியமான காரியங்களை புரிந்து கொள்ள நம்மை சாத்தியமாக்குகிறது. உங்கள் அன்பின் மூலமாகவே நீங்கள் தேவனின் அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த சபையின் ஒரு பொக்கிஷம். உங்கள் தியாகத்திற்காகவும் உங்கள் அர்ப்பணிப்பிற்காகவும் உங்கள் யாவருக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். வருங்கால ஊழியக்காரர்களாகிய உங்களிடமும் நான் பேச விரும்புகிறேன். எனது குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளில் 4 பேர் ஊழியம் செய்கிறார்கள். இந்த மாத முடிவில் எங்களின் 5வது ஊழியக்காரர் ப்ரோவோ ஊழிய பயிற்சி மையத்திற்குள் பிரவேசிக்கிறார். அடுத்த ஆண்டு உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த பின்பு எங்களின் இளைய பிள்ளையையும் கூட ஊழியத்திற்கு செல்ல போகிறார். ஆகவே எனது மகன்களிடமும் ஊழியம் செய்யும் ஆயத்தப்பட்டும் கொண்டிருக்கும் உங்களின் அனைவருக்கும் நான் பேசுகிறேன். உங்கள் ஊழியத்தில் 3 காரியங்கள் உங்களோடு கொண்டு வாருங்கள். சுவேஷத்தை பிரசங்கம் ஒரு வாஞ்சை. நீங்கள் அவரது ஆடுகளை விசாரிக்கவும் தேடி கண்டுபிடிக்கவும் விரும்புங்கள். உலகம் முழுவதிலும் மக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களிடமிருந்து விரைந்து செல்லுங்கள். மற்றவர்களை காப்பாற்ற போவதில் ஊழியக்காரர்களை விட யாரும் அதிக பிராயசித்தப்படுவதில்லை. உங்கள் சாட்சி விருத்தி செய்யுங்கள். உங்கள் இருதயத்தை ஒரு வாஞ்சையுள்ள மனிதனையும் கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்களை நேசியுங்கள். தனது தகப்பனின் மேலாடையையும் ஜப்பான் மீதும் அதன் மக்கள் மீதும் அவரது தகப்பனிலிருந்து அன்பையும் தனது ஊழியத்தோடு கொண்டு வந்த மூப்பர் சுவானை போல இருங்கள். ஒரு ஊழியத்திற்கு எவ்வாறு ஆயத்தப்படுத்துவென்பதை தெரிந்தவராக தயவு செய்து உங்கள் ஆயரை போய் பாருங்கள். ஊழியக்காரர்களை, கர்த்தர்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் உலகம் முழுவதிலும் ஊழியம் செய்கிறார்கள். நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். ஊழியம் செய்து திரும்பி வந்து அன்புள்ள ஊழியக்காரர்கள் அனைவரையும் நான் சொல்கிறேன். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நான் உண்மையிலேயே நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் இந்த சபையின் ஒரு பொக்கிஷம். நாம் நமது பரலோக பிதாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை அவர் நேசிக்கிறார். நாம் மீண்டும் அவரது பிரசன்னத்திற்கு திரும்ப போக வேண்டும். அவரது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி வைத்து நான் சாட்சி அளிக்கிறேன். இது இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் சொல்கிறேன். ஆமென்.
பல வருடங்களுக்கு முன்பு எனது குடும்பத்துடன் கடற்கரையில் இருந்த பொழுது கொந்தளிக்கும் தண்ணீர் கரையிலிருந்து ஆழத்திற்கு சென்று கொண்டிருக்கிற பலமான நீரோட்டத்தை குறித்து எச்சரிக்கிற அடையாளங்களையும் கொடிகளையும் கவனித்தேன். பாதுகாப்பான கரையை விட்டு தண்ணீருக்குள் இறங்கிய எல்லோருக்கும் சக்தி வாய்ந்த நீரோட்டம் பழக்கப்படாத எனது கண்ணுக்கு தெரியவிட்டாலும் அருகிலிருந்த கண்காணிப்பு கோபுரத்துக்கு மேலிருந்த உயிர் காப்பாளிகளுக்கு எளிதாக தெரிந்தது. நான் காரணம் கண்டுபிடித்ததை நினைவு கொள்கிறேன். நான் பலம் பொருந்திய நீச்சல்காரன். நீச்சல் நல்ல உடற்பயிற்சி. நான் ஆழமில்லாத தண்ணீரில் பாதுகாப்பை இருப்பேன். எச்சரிக்கைகளை உதாசீனம் செய்துவிட்டு எனது முடிவில் நம்பிக்கை கொண்டு ஒரு புத்துணர்வின் நீச்சலுக்காக தண்ணீருக்குள் இறங்கினேன். சில நிமிடங்களுக்கு பின்பு கடற்கரையிலிருந்து என் குடும்பத்தாரை பார்க்க எட்டி பார்த்தேன். ஆனால் கடற்கரை அருகில் இல்லை. நான் எச்சரிக்கப்பட்ட ஏமாற்றம் நீரோட்டம் என்னை பிடித்து கொண்டு என் குடும்பத்திலிருந்து தூரமாய் வேகமாக இழுத்து சென்றது. முதலில் நம்பிக்கையுடனும் பின்பு விரத்தியுடனும் நான் கரையை நோக்கி நீந்த முயற்சித்தேன். ஆனால் அந்த மன்னிக்காத நீரோட்டம் அதிக ஆழமான முரட்ட தண்ணீருக்கு இழுத்து சென்றது. நான் சோர்வுற்று தண்ணீரை குடித்ததால் மூச்சு திணறினேன். மூழ்குவது நிச்சயமாக தெரிந்தது. நான் சக்தி இழந்து கடைசியாக அவசரமாய் உதவி கேட்டேன். அற்புதமாக ஒரு உயிர் காப்பவர் உடனே என் அருகில் இருந்தார். நான் தண்ணீருக்குள் போவதை அவர் கவனித்தது எனக்கு தெரியாது. நீரோட்டம் என்னை பிடிக்கும் என்றும் எங்கு கொண்டு செல்லும் என்றும் அவர் அறிந்தார். நீரோட்டத்தை தவிர்த்து சுற்றி நீந்தி நான் போராடி கொண்டிருந்ததையும் தாண்டி சென்று நான் உதவி கேட்க காத்திருந்தார். தனியாக கரைக்கு வர மிக பலவீனமாக அவர் காப்பாற்றியதற்காக நன்றி பாராட்டினேன். அவரது உதவி இல்லாமல் என் குடும்பத்தினரிடம் வந்திருக்கவே மாட்டேன். அன்று நான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடிய விளைவுகளை ஏற்படுத்திய மோசமான தேர்வை செய்தேன். இப்போது நான் தேர்வின் வரத்தை ஒன்றாக சிந்திக்கும் போது நாம் செய்கிற தேர்வுகளை மதிப்பிட நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறேன். நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் போதித்தார், தேர்வுகள் இலக்குகளை நிர்ணயிக்கின்றன என நான் வலியுறுத்த கூற முடியாது. நீங்கள் நித்திய விளைவுகள் இல்லாமல் நித்திய முடிவுகளை எடுக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோக பிதாவின் அன்புக்குரிய ஆவிக்குமாரன் அல்லது குமாரத்தி. உங்களுக்கு ஒரு தெய்வீக தன்மையும் இலக்கும் உண்டு. அந்நியத்தியத்துக்கு முந்தைய வாழ்வின் போது நீங்கள் சத்தியத்தை நேசிக்க கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் சரியான நித்திய தேர்வுகளை செய்தீர்கள். இங்கு அந்நித்தியத்தில் நீங்கள் வளரவும் முன்னேறவும் உதவ உபத்திரவங்களும் துன்பமும் பாடுகளும் பரீட்சைகளும் சோதனைகளும் உண்டு என உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து சரியான தேர்வுகள் செய்து தவறான தேர்வுகளுக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் எனவும் அறிந்திருந்தீர்கள். தேர்வு செய்தல் பற்றி தீர்க்கதரிசி லேகி என்ன போதித்தான்? அவர் ஆலோசனை அளித்தியாவது மனுஷர் யாவருக்கும் மகத்துவமுள்ள மத்தியஸ்தரானவர் மூலம் விடுதலையையும் நித்திய ஜீவனையும் தேர்ந்தெடுக்கவும் அல்லது தன்னை போல மனுஷர் யாரும் துர்பாக்கியவான்களாயிருக்க வகை தேடுகிற அந்த பிசாசின் துரைத்தனத்தினாலும் வல்லமையாலும் அடிமைத்தனத்தையும் மரணத்தையும் தேர்ந்தெடுக்கவும் அவர்கள் சுதந்திரிக்கவர்களாய் இருக்கிறார்கள். அவன் பின்பும் கற்பித்தான், நீங்கள் அந்த மகத்துவமுள்ள மத்தியஸ்தரை ஏறெடுத்து பார்த்து அவருடைய மகா கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையுள்ளவர்களாயிருந்து நித்திய ஜீவனை தேர்ந்தெடுங்கள். உங்கள் பேசவும் உணரவும் செய்யவும் தேர்வு செய்கிறவற்றில் நீங்களும் நான் நித்திய ஜீவனை தேர்வு செய்கிறோமா? எங்கள் பேர குழந்தைகள் அவர்கள் ஒரு தேர்வை செய்யும் போது அதன் விளைவுகளையும் தேர்வு செய்கிறார்கள் என்று கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் எங்கள் பேத்திகளில் 3 வயதான ஒருத்தி இரவு உணவை சாப்பிட மறுத்தாள். அவளது தாய் விளக்கினால் கிட்டத்தட்ட படுக்கைக்கு செல்லும் நேரமாகிவிட்டது. நீ இரவு உணவை தேர்வு செய்தால் ஐஸ்கிரீமையும் தேர்வு செய்கிறாய். இரவு உணர்வை தேர்வு செய்யவில்லை என்றால் ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் படுக்கைக்கு செல்ல போகிறாய். எனக்கு இந்த தேர்வு வேண்டும். விளையாடவும் ஐஸ்கிரீம் மாத்திரம் சாப்பிடவும் படுக்க செல்லவும் இருக்க வேண்டும் என்று எங்களது பேத்தி துடிப்பாக சொன்னாள். நாம் விளையாடி ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு படுக்கைக்கு செல்லாமல் எவ்வாறாயினும் சத்துக்குறைவையும் சோர்வு போன்ற விளைவுகளையும் தவிர்க்கலாம் என்று ஆசைப்படுகிறோமா? உண்மையில் நமக்கு இரண்டு நித்திய தேர்வுகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் நித்திய விளைவுகள் உண்டு. உலகத்தின் இரட்சகரை பின்பற்ற தேர்ந்தெடுத்து அது நிமித்தம் தேவனுடன் நித்திய வாழ்வை தேர்வு செய்வது, அல்லது உலகத்தை பின்பற்றி அது நிமித்தம் நிச்சயமாக தேவனிலிருந்து நம்மை பிரித்து கொள்ள தேர்வு செய்வது. நாம் நீதியின் பாதுகாப்பையும் உலகத்தன்மையின் ஆபத்தையும் ஒன்றாக வெற்றிகரமாக தேர்வு செய்ய முடியாது. உலகத்தன்மையின் பிழைத்திருப்பது தீங்கற்றதாக தோன்றலாம், அதுபோலவே நான் நீந்தியதும் தோன்றியது. எனது குடும்பத்தின் வாழ்க்கையின் பாதையை மாற்றியிருக்கக்கூடிய அந்த நீரோட்டத்தைப் போலவே இன்றைய உலகத்தன்மையின் ஏமாற்றம், தத்துவங்கள், கள்ளபோதனைகள், கட்டுப்பாடற்ற ஒழுக்கமின்மை நம்மை நமது குடும்பங்களிலிருந்தும் பரலோக பிதாவிடமிருந்தும் நம்மை வெளியே இழுத்து கொண்டு போய் நித்தியமாக நம்மை பிரிக்க வகை தேடுகின்றன. நமது ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளும் தூரதிருஷ்டிக்காரர்களும் வெளிப்படுத்துபவர்களும் அமைதியான ஆனால் நம்மை பயமுறுத்துகிற ஆபத்தான உலக பிரகாரமான நீரோட்டங்களை குறித்து அடிக்கடி கண்டு நம்மை எச்சரிக்க நாடுகிறார்கள். அவர்கள் அன்புடன் அழைத்து ஊக்குவித்து கற்பித்து நினைவூட்டி நம்மை எச்சரிக்கிறார்கள். அன்றாட வேத படிப்பு மற்றும் ஜபத்தின் போது நாம் பெறுகின்ற உள்ளுணர்வுகள், பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் மற்றும் அவர்களது தீர்க்க தரிசன ஆலோசனைகளை பின்பற்ற தெரிந்து கொள்வதில் நமது பாதுகாப்பு சார்ந்திருக்கிறது என அவர்கள் அறிவார்கள். நமது இரட்சராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது உயிருள்ள சுவிசேஷத்தினாலும் அதன் மூலமே பாதுகாப்பும் இறுதியாக ஆனந்தமும் இருக்கிறது என அவர்கள் அறிவார்கள். முந்தைய சோவிய ரஷ்யாவின் கஷ்டம் மற்றும் பாடுகளின் போது அனடோலி ஸ்வட்லானா ரஷ்னிகோவும் உலகத்தன்மையை விட நீதியை தேர்வு சென்றனர். சபையில் சேர்ந்த பிறகு அவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். அவர் வேலையிலிருந்து பணியிறக்கம் செய்யப்பட்டார். விசுவாசத்துடன் அவர்கள் நிலைத்தனர். இப்பொழுது நமக்கு தேவனுக்கு சேவை செய்ய அதிக நேரம் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து பயமுறுத்தப்பட்டார்கள். இருப்பினும் சுவிசேஷத்தை மையாக்கம் கொண்ட வாழ்க்கையை வாழ தேர்வு செய்தனர். மூப்ப அனடோலி ரஷ்னிகோவ் முதல் ரஷ்ய பகுதி எழுபதன்மராக அழைக்கப்பட்டார். அவர்களது தேர்வுகள் மூலம் ரஷ்னிகோவ் தம்பதியர் தொடர்ந்து நித்திய ஜீவனை தேர்வு செய்கிறார்கள். நாம் அனைவரும் எதிர்பார்ப்பை எதிர்கொள்கிறோம். நாம் அனைவருக்கும் சோதனைகள் உண்டு. நாம் அனைவரும் தவறுகள் செய்கிறோம். சரியான தேர்வுகள் செய்ய அதிக கஷ்டமில்லை, நேரம் ஆகிவிடவும் இல்லை. மனம் திரும்புதல் அந்த முக்கிய சரியான தேர்வுகளில் ஒன்றாகும். தலைவர் டீட்டர் ஃபுக்டாஃப் போதிக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் கோட்பாடுகளிலிருந்து சிறு தவறுகளும் சிறிய தடம் புரள்வதும் நமது வாழ்க்கையில் துயரமிக்க விளைவுகளை கொண்டு வர முடியும். ஆனால் சரியான பாதையில் திரும்பி வர சீக்கிரமான தீர்மானமான திருத்தங்களை செய்ய நாம் சுய ஒழுக்கம் உள்ளவர்களாவது மிக முக்கியமானது. மற்றும் எப்படியாயிலும் அவைகள் தாங்களை சரி செய்து கொள்ளும் என காத்திருக்காதீர்கள் அல்லது நம்பாதீர்கள். சரிப்படுத்தும் செயலை எவ்வளவு தாமதப்படுத்துகிறோமோ தேவையான மாற்றங்களும் அவ்வளவு பெரிதாகின்றன. சரியான பாதையில் திரும்பி வர அவ்வளவு நேரம் எடுக்கிறது. ஒரு பேராபத்து நடைபெறக்கூடிய இடம் வரைக்கும் கூட இரட்சகரின் இரக்கத்தின் கரங்கள் நம் ஒவ்வொருவருக்காகவும் எப்பொழுதும் நீடப்பட்டிருக்கின்றன. நாம் உண்மையாகவும் முழுவதும் மனம் திரும்பும் போது நமது தவறுகளிலிருந்து நாம் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு இரட்சகர் நமது பாவங்களை இனிமேலும் நினைப்பதில்லை. உங்களுடைய தேர்வுகளையும் அவற்றின் விளைவுகளையும் மதிப்பிடும் போது உங்களையே நீங்கள் கேட்கலாம், அன்றாட வேத வாசிப்பு மற்றும் ஜபத்தின் மூலம் நான் தெய்வீக வழிநடத்தலை நாடுகிறேனா, அல்லது கிறிஸ்துவின் வார்த்தைகளை படிக்கவும் பரலோக பிதாவுடன் உரையாடலும் நேரம் எடுக்காமல் சுறுசுறுப்பாக ஆர்வமின்றியும் இருக்க தேர்ந்தெடுத்தேனா? நான் தேவனின் ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளின் ஆலோசனைகளை பின்பற்ற தேர்வு செய்கிறேனா, அல்லது உலக பிரகாரமான வழிகளிலும் எதிர்பார்ப்பான பிறரின் அபிப்பிராயங்களையும் பின்பற்றுகிறேனா? சிந்திக்கவும் உணரவும் செய்யவும் நான் தேர்வு செய்கிறவற்றுக்காக தினமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை நான் நாடுகிறேனா? நான் தொடர்ந்து உதவு செய்யவும் ஊழியம் செய்யவும் அல்லது மீட்க உதவ பிறரிடம் செல்கிறேனா? என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நித்திய இலக்கு சந்தர்ப்பத்தின் விளைவானதல்ல, ஆனால் தேர்வின் விளைவு. நித்திய ஜீவனை தேர்வு செய்ய தொடங்க எப்போதும் தாமதம் இல்லை. பரலோக பிதாவின் மாபெரும் மகிழ்ச்சியின் திட்டத்தினால் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் நாம் ஒவ்வொருவரும் பூரணப்பட முடியும் என்று நான் சாட்சியளிக்கிறேன். நமது குடும்பங்களுடன் நாம் நித்தியமாக நமது பரலோக பிதாவுடன் வாழ்ந்து முழுமையான ஆனந்தத்தை பெறலாம். இவை பற்றி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் சாட்சியளிக்கிறேன். ஆமென். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பிதாவாகிய தேவன் ஒரு உணர்வோ அல்லது ஒரு கருத்தோ ஒரு சக்தியோ அல்ல. வேதங்கள் போதிக்கிறவாறு அவர் பரிசுத்தமானவர். அவருக்கு முகமும் கைகளும் மகிமையான உயிர்த்தெழுந்த சரீரமும் உண்டு. அவர் உண்மையானவர். அவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர் அறிவார். அவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு சொன்னார், உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கொடுக்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா? ஒருவேளை ஒரு தனிப்பட்ட அனுபவம் இந்த கருத்தை விளக்க உதவும். பாஸ்டன் குழந்தைகள் மருத்துவமனையில் நான் இளம் முகாம் மருத்துவராக இருந்தபோது நான் அதிக நேரம் வேலை செய்தேன். அநேகமாக மசசூட்டியின் வாட்டர் டவுனில் இருந்து எங்கள் வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் சைக்கிளில் பிரயாணம் செய்தேன். ஏனெனில் என் மனைவிக்கும் இளம் குடும்பத்துக்கும் எங்கள் கார் தேவைப்பட்டது. ஒரு நாள் மாலை மருத்துவமனையில் அதிக நேரம் இருந்துவிட்டு மிகுந்த சோர்வுடனும் பசியுடனும் சிரிந்து அதைரியமடைந்தும் வீட்டுக்கு வந்து கொண்டேன். ஒரு பொறித்த கோழி கடையை தாண்டி செல்லும் எனது பாதையில் வீட்டிற்கு போகும் வழியில் ஒரு கோழித்துண்டு சாப்பிட்டு விட்டு சென்றால் பசியும் சோர்வும் மிகவும் குறையும் என எண்ணினேன். கோழித்தொடை அல்லது கால் துண்டுகளை 29 சென்ட்டுகளுக்கு விற்கிறார்கள் என அறிவேன். ஆனால் எனது பணப்பையை பார்த்தபோது என்னிடம் இருந்தது ஒரு நாணயம் மட்டுமே. நான் போய் கொண்டிருக்கும் போதே எனது சூழ்நிலையை கர்த்தரிடம் சொல்லி அவரது இரக்கத்தினால் சாலையோரத்தில் கால் டாலர் கண்டுபிடிக்க செய்ய மாட்டாரா என கேட்டேன். இதை ஒரு அடையாளமாக அல்ல, ஆனால் இந்த அன்பான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க அவர் நினைத்தால் நான் உண்மையாகவே நன்றியுடையனாக இருப்பேன் என அவரிடம் சொன்னேன். நான் மிகவும் கவனமாக தரையை பார்த்து கொண்டேன். அப்போது சரியாக கோழிக்கடைக்கு எதிரே தெருவின் ஓரிடத்தில் தரையில் ஒரு கால் டாலரை கண்டேன். நன்றியுடனும் நிம்மதியுடனும் நான் அதை எடுத்து கோழி துண்டை வாங்கி ஒவ்வொரு கடியையும் சுவைத்து கொண்டே மகிழ்ச்சியாக வீட்டு சென்றேன். எல்லா இடங்களிலும் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரும் ஆளுகை செய்பவருமான பரலோகத்தின் தேவன் அவரது இரக்கத்தினால் ஒரு சிறு காரியத்துக்காக ஒரு ஜபத்தை கேட்டார். மிக சிறிய காரியத்தை குறித்து அவரே என் அக்கறை காட்ட வேண்டும் என ஒருவர் கேட்கலாம். அவர் நம்மை நேசிப்பதிலேயே நமக்கு முக்கியமானவை அவருக்கும் முக்கியமானதாயிருந்தது நம் என நம்புமாறு வழிநடத்தப்பட்டேன். நாம் கேட்கிற நியாயமான பெரிய காரியங்களில் உதவி செய்ய அவர் எவ்வளவு அதிகமாய் விரும்புவார். சிறு பிள்ளைகளே, இளைஞர்களே, பெரியவர்களே, அன்பான பரலோக பிதா எவ்வளவு அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என தயவு செய்து நம்புங்கள். ஆனால் நமது சுயாதீனத்தில் தலையிடாததால் நாம் அவரிடம் உதவி கேட்க வேண்டும். பொதுவாக இது ஜபத்தின் மூலம் செய்யப்படுகிறது. ஜபம் மனுஷனுக்கு தேவனிடமிருந்து கிடைக்கும் மிக விலையேறப்பட்ட வரமாகும். ஒரு சமயம் இயேசுவின் சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, ஜபம் பண்ண எங்களுக்கு போதிக்க வேண்டும். அதற்கு இயேசு ஜபத்துக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். அவரின் உதாரணத்தின்படி, பரலமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என நமது பரலோக பிதாவிடம் பேசி நாம் தொடங்குகிறோம். நமது பிதாவை நேரடியாக அணுகுவது ஒரு சிலாக்கியம். வேறு எவரிடமும் நாம் ஜெபிப்பதில்லை. வீணாக திரும்ப திரும்ப கூறுதல், ஜெபிக்கும் போது அடிக்கடி பிதாவின் நாமத்தை பயன்படுத்துதல் உள்ளிடவற்றை தவிர்க்க வேண்டும் என நாம் ஆலோசனை அளிக்கப்பட்டுள்ளோம். உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆராதிக்கும் மனோபாவத்துடன் அவரது பெருமையை அடையாளம் கண்டு சோத்திரமும் நன்றியும் கூறி இயேசு தம் பிதாவை அழைத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாம் கர்த்தரை சார்ந்திருப்பதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு நமது சித்தத்தை போல இல்லாவிட்டாலும் அவரது சித்தத்தின்படி செய்ய நமது வாஞ்சையை தெரிவிக்கிறோம். நமது வேதாகம அகராதி விளக்குகிறது, பிதாவின் சித்தமும் பிள்ளையின் சித்தமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக கொண்டு வரப்படுகிற செயலே ஜபமாகும். ஜபத்தின் நோக்கம் தேவனின் சித்தத்தை மாற்றுவதல்ல, ஆனால் தேவன் ஏற்கனவே கொடுத்த சித்தமாயிருக்கிறார் ஆசீர்வாதங்களை நமக்கும் பிறருக்கும் உறுதி செய்வதாகும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு தேவையானவற்றுக்காக நாம் கேட்கிறோம். தேவனிடமிருந்து கேட்பனவற்றில் நேர்மை தேவை. உதாரணமாக, நாம் வகுப்பில் கவனிக்காமலோ, கொடுக்கப்பட்ட வீட்டு பாடங்களை செய்யாமலோ, அல்லது தேர்வுக்கு படிக்காமலோ ஒரு பரீட்சையில் தேவனின் உதவியை கேட்பது முற்றிலும் நேர்மையானதாகாது. அடிக்கடி நான் ஜெபிக்கும் போது கர்த்தரிடமிருந்து நான் கேட்கிற உதவியை பெற நான் செய்ய வேண்டியது அதிகமுள்ளது என ஏற்றுக்கொள்ள ஆவி என்னை ஏவுகிறது. பின்பு நாம் ஒப்பு கொடுத்து என் பங்கை செய்ய வேண்டும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், அல்லது மற்றொரு மொழிபெயர்ப்பில் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் ஒரு முக்கியமான மற்றும் சில சமயங்களில் மறந்துவிடுகிற தனி ஜபத்தின் பகுதி மனந்திரும்புதல் ஆகும். மனந்திரும்புதல் கிரியை செய்ய வேண்டுமானால் அது குறிப்பாகவும் உருக்கமானதாயும் நீடித்ததாகவும் இருக்க வேண்டும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல நமது பாவங்களுக்காக மன்னிக்கப்படுவதற்கும், நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்கும் இரட்சகர் ஒரு தெளிவான தொடர்பை ஏற்படுத்தினார். சில சமயங்களில் நமக்கு பிற செய்த தவறுகள் மிக மிக வேதனையை அளிப்பதாகவும், மன்னிக்கவோ மறக்கவோ மிக கடினமானதாக இருக்கின்றன. நமது காயங்களை மறந்துவிட்டு அவரிடத்தில் திரும்ப கர்த்தரின் அழைப்பில் நாம் கண்ட தேறுதலுக்கும் குணமாக்குதலுக்கும் நான் மிகவும் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமையில் இன்று ரட்சித்துக் கொள்ளவும். அவ்வாறாக நமது ஜபங்களில் வரப்போகிற நாட்களை எண்ணி நாம் எதிர்கொள்ள வைக்கிற பயங்கரமானவையிலிருந்து உதவி கேட்டு நமது ஜபங்களில் தேவனின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளவும் பாதுகாப்பான முறையை தொடங்கலாம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. மீண்டும் தேவனை சோதரித்து பிதாவுக்கு பயபக்தியையும் அர்ப்பணிப்பையும் தெரிவித்து இந்த ஜபத்தை இயேசு முடித்தார் என்பது எவ்வளவு கற்பிப்பதாயிருக்கிறது. தேவன் தன் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார் எனவும், எல்லா வல்லமையும் மகிமையும் அவர் பெற்றிருக்கிறார் எனவும், அவர் உண்மையிலேயே பொறுப்பேற்றிருக்கிறார் எனவும், பரிபூரண அன்பால் அவர் நம்மை நேசிக்கிறார் எனவும், நாம் மகிழ்ச்சியுடன் இருக்க அவர் விரும்புகிறார் எனவும் நாம் அடையாளம் காண்கிறோம். ஒருவர் ஜெபிக்க போதுமானபடி உணராதிருப்பதல் ஆபத்திருக்கிறது. இந்த கருத்து நம்மை ஜெபிக்காமல் இருக்க கற்பிக்கிற அசுத்த ஆவியிடமிருந்து வருகிறது. ஒரு நோயாளி மருத்துவரிடம் செல்லக்கூடாதபடி, மிக சுகவீனமான இருக்கிறவன் என நினைப்பது போல, நாம் ஜெபிக்க கூடாதபடி அதிக பாவம் செய்திருக்கிறோம் என நினைப்பது பரிதாபமாகும். எந்தவிதமான ஜபமும் எவ்வளவு உருக்கமானது என்பது பொருட்டின்றி, நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஜபத்தை சொன்னாலே அது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என நான் கற்பனை செய்யக்கூடாது. நாம் ஜபம் மட்டுமே செய்யக்கூடாது, அதன்படி வாழ வேண்டும். ஜபம் ஒரு இனிமையான சிலாக்கியம் என நான் சொல்லும் போது, பரலோக பிதாவுடன் பேச முடிவதாலும், நாம் ஜபிக்கும் போது அவரது ஆவியை உணர்வதாலும் நாம் நன்றியுடையவனாய் இருக்கிறேன் என்பதாதல்ல. அவர் உண்மையாகவே நமக்கு பதிலளித்து பேசுகிறார் என்பதாலும் கூட. அவர் நம்மிடம் பேசுகிற விதம் வழக்கமாக நாம் கேட்கிற குரலிலே தலைவர் பாய்கே பேக்கர் விளக்கினார். அந்த இனிமையான உணர்த்துதலின் அமைதியான குரல் குரலாக வருவதை விட ஒரு உணர்ச்சியாக வருகிறது. சுத்தமான புத்தி கூர்மை மனதுக்குள் பேச முடியும். இந்த வழிகாட்டுதல் தூண்டுதல்கள் மற்றும் உணர்வுகள் மூலமாக சிந்தனைகளாலும் உணர்ச்சிகளாலும் வருகிறது. சில சமயங்களில் நமது உருக்கமான மற்றும் வருந்தி செய்த ஜபங்களுக்கு பதில் பெறாதது போல தோன்றுகிறது. நம்மை நன்கு ஆசீர்வதிக்க கர்த்தர் அவரது நேரத்தில் அவரது வழிகளில் பதிலளிக்கிறார் என நினைவு கொள்ள விசுவாசம் தேவைப்படுகிறது. உடனே பலனளிக்கவில்லை என தயவு செய்து அதைரியப்படாதீர்கள். ஒரு வெளிநாட்டு மொழியை கற்பதைப் போல அதற்கு பயிற்சியும் முயற்சியும் தேவை. ஆவியின் பாஷையை உங்களால் கற்றுக்கொள்ள முடிந்தாலும் கூட, நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது நீதியுடன் அது உங்களுக்கு மாபெரும் விசுவாசமும் வல்லமையும் கொடுக்கும் என தயவு செய்து அறியுங்கள். நாம் நமது அன்புக்குரிய தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஆலோசனை நினைவு கொள்கிறேன். அவர் சொன்னார், எனது குரலை கேட்கிற தூரத்துக்குள் இருக்கிற சிறிய பெரிய சவால்களுடனும் கஷ்டங்களாலும் போராடுகிறவர்களே, ஆவிக்குரிய பலத்தை கொடுப்பது ஜபம். இது சமாதானத்துக்கு பாஸ்போர்ட். நம்மை நேசிக்கிற நமது பரலோக பிதாவை அணுகுகிற வழி ஜபமாகும். ஜபத்தில் அவருடன் பேசுங்கள், பின்பு பதிலை கேளுங்கள். ஜபத்தின் மூலம் அற்புதங்கள் நடப்பிக்கப்படுகின்றன. ஜபத்தில் என் பரிசுத்த பரலோக பிதாவிடம் நான் செல்ல முடிந்த சலாக்கியத்துக்காக மிகவும் நன்றியுடனாயிருக்கிறேன். எண்ணற்ற நேரங்களில் என்னை கேட்டு பதிலளித்ததற்காக நன்றியுடனாயிருக்கிறேன். சில சமயங்களில் அனுமானிக்கக்கூடிய மற்றும் அற்புதமான விதங்களில் அவர் பதிலளிப்பதால் அவர் ஜீவிக்கிறார் என நான் அறிவேன். இயேசு அவரது பரிசு ஜபத்தில் என் பரிசுத்த பரலோக பிதாவுடன் செல்லும் சலாக்கியத்துக்காக நான் மிகவும் நான் குமாரன் நமது ஜீவிக்கிற இரட்சகர் என தாழ்மையாக சாட்சி அளிக்கிறேன். இது அவருடைய சபை மற்றும் பூமியில் ராஜ்யம் தலைவர் மான்சன் அவருடைய தீர்க்க தரிசி இவற்றை எல்லாவற்றையும் குறித்து நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
Many people
இந்த ஆணித்திய பயணத்தின் போது அநேகர் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் அல்லது சேகங்கள் எதிர்கொள்ளலாம். உலகம் எங்கிலும் சோதனைகளை மற்றும் பிரச்சனைகளுக்குரிய மாதிரிகளை நாம் பார்க்கிறோம். மரணம், பயங்கரமான கஷ்டங்கள் மற்றும் விரோதியின் தொலைக்காட்சியில் காட்சிகளால் நாம் உள்ளோர் கலங்கி வருகிறோம். ஒரு பூமகம் மற்றும் சுனாமியினால் ஏற்பட்ட அழிவுக்கு எதிராக ஜப்பானியர்கள் தைரியமாக போராட்டத்தை பார்க்கிறோம். நாம் அண்மையில் பார்த்த சர்வதேச வார்த்தையின் மையத்தின் அழிவின் பயங்கரமான காட்சிகளை மீண்டும் பார்ப்பது விசேஷமாக சில சமயங்கள் சோதனைகள் மிகவும் தனிப்பட்டதாக இருக்கின்றன. மகனோ மகளோ இள வயதில் மறிக்கிறார்கள் அல்லது அழித்துவிடக்கூடிய நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். கவனக்குறைவான செயலால் அல்லது விபத்தால் அன்புக்குரிய பெற்றோரில் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சோகம் நிகழும் போதெல்லாம் நமது ஒருவரும் பரத்தை தாங்கும் போது நாம் அடிய முடியாதபடி சபை தலைவரிடம் மிக அதிகமாக கேட்கப்படுகிற கேள்விகள் நீதிபாரண தேவன் கெட்ட காரியங்களை நடக்க ஏன் அனுமதிக்க வேண்டும், விசேஷமாக நல்லவர்களுக்கு நீதிமான்களுக்கு மற்றும் கர்த்தரின் பணியில் இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட சோகங்கள் விளக்கப்படுவதில்லை. எல்லா பதிலுக்கும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவருக்கும் திட்டமிட்ட உள்ள பிரசாதம் எதிர்காலம் இருக்கிறது என விசுவாசத்துடன் நம்பிக்கையுடனும் சேகங்களை எதிர்கொள்ளும் நம்மை அனுமதிக்க முக்கிய கொள்கைகளை நாம் அறிவோம். சில முக்கிய கொள்கைகள். முதலாவதாக, தனிப்பட்ட முறையில் நம்மை அறிந்து மற்றும் நேசிக்கிற நம்முடைய பாடுகளை முழுமையாக அறிந்து பரலோக பிதாவே நமக்கு உண்டு. இரண்டாவதாக, அவரது குமாரனாக இயேசு கிறிஸ்து இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிறார். அவரது பாவ நிறத்தின் இரட்சிப்பு மேன்மைப்படுத்தலும் அளிப்பப்படுகின்றி வாழ்க்கையில் சரியில்லாத அனைத்துக்கு ஈடு செய்யும். மூன்றாவதாக, தனது பிள்ளைகளுக்கான தமது பிதாவின் மகிழ்ச்சியின் திட்டத்தில் ஆணித்திய முந்தின் பற்றும் ஆணித்திய ஜீவங்களே மட்டுமின்றி நாம் இழந்த அனைவருடன் மறுபடியும் இணையும் மாபெரும் மகிமையான திட்டம் அடங்கியிருக்கிறது. எல்லா தவறுகளும் சரி செய்யப்பட்டு நாம் பரிபூர்ணமா தெளிவுடன் தவற்ற கண்டெடுத்து பார்ப்போம். பரலோக பிதாவிட திட்டத்தை பற்றி அறிவும் புரிந்து கொள்ளலாம். விசுவாசமும் இல்லாதவர்கள் குறைவான கண்ணோட்டத்தில் அவர்களில் ஆணித்திய கண்ணோட்டத்தில் உத்தங்கள் வன்முறை நோய் நிறைந்திருக்க இந்த வாழ்க்கையை விரக்கிய குழப்பமும் அர்த்தமாகவும் உலகத்தை பார்க்கிறார்கள். மூன்று கடைசி நாடகத்தின் நடுவில் பார்க்க வருகிறவரின் கண்ணோட்டத்தை சம்பத தலைவர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பிதாவின் திட்டத்தை பற்றி அறிவு இல்லாதவர்கள் முதல் கடைசியில் அல்லது ஆணித்திய முந்தைய ஜீவனத்தில் என்ன நடந்து எனமோ அங்கு கற்பிக்கப்பட நோக்கங்கள் பற்றியும் அறிய மாட்டார்கள். பிதாவின் திட்டத்தின் மகிமையான நிறைவேறுதலாகிய மூன்றாம் கடைசியில் வருகிற தெளிவையும் தீர்மானத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவரது அன்பின் தெளிவான திட்டத்தின் கீழ் தங்களின் பாவத்தின் மூலமூலமாக சதக்கமற்ற நிலை இருப்பதாக தோன்றுவார்கள். முடிவில் தணிக்கப்பட்டவர் என்பதை அநேகர் பாராட்டுவதில்லை. இன்னும் சில மாதங்களில் டைட்டானிக் கப்பல் மூழ்கி சோதனை 100 ஆண்டுகளுக்கு நிறைவேறும். இந்த பயங்கர நிகழ்ச்சியை பற்றி பயங்கரமான சூழ்நிலையில் அது நிகழ்ந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு தக்கம் பெற்றுள்ளது. 13 மாடி உயரம், 3 கால்பந்து மைதானத்து நீளம் கொண்ட உலக கப்பலை கட்டியங்கள் பனிப்பார்வை நிறைந்த குளிரலால் நீரில் கூறினார்கள். அக்கப்பல் முழுகப்பட்டது. ஆயினும் பனிக்கட்டி நிறைந்த அட்லாண்டிக் கடலில் முழுங்கிய போது 1500 அதிகமானோர் தாங்கள் ஆணித்திய வாழ்க்கையை இழந்தார்கள். அநேக விதங்களில் டைட்டானிக் முழுங்கியது வாழ்க்கைக்கு பல சுவிசேஷ கொள்கைகளும் ஒப்படைந்து இருக்கிறது. ஆணித்திய வாழ்க்கையை உறுப்பொருள்களில் மட்டுமே பார்க்கும் கஷ்டத்தின் உதாரணம் இதுவாகும். உயிரிழப்பு அதன் விளைவுகளையும் பொறுத்தவரையிலும் பயங்கரமானது. ஆனால் வியத்தாகம் 2 உலக பேரர்களை படுகொலை மற்றும் சர்வதேச மை கோபுரங்களையும் அழிக்கப்பட்டது. 10வது ஆண்டு நிறுவன சூதனத்தை தீமையாக பயன்படுவதால் ஏற்படுகிற அந்நிகழ்ச்சிகளில் சுற்றியுள்ள உலக பிரச்சனைகளையும்
There are terrible repercussions to family, friends and nations.
அவற்றின் காரணமாக பெற்றிருக்க இச்சர்கள் விளைவாக குடும்பங்களும் நண்பர்களும் தேசங்களும் பயங்கர விளைவுகள் ஏற்பட்டுள்ளன. டைட்டானிக்கில் இருந்து பெருமையின் ஆபத்து மிகுந்த நீரில் பயணம் செய்தல் மற்றும் தேவன் பட்சாபரம் இல்லை என்று பாடங்கள் கற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. எல்லா தரப்புகளையும் சேர்ந்தவர்கள் ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் போன்ற சிலர் செல்வந்தர்கள் மற்றும் பிரபலங்களில். ஆனால் அங்கு பணியாளர்களும் குடிப்பேர்களும் பெண்களும் குழந்தைகளும் மற்றும் கப்பல் குழுவினரும் இருந்தனர்கள். டைட்டானிக் குறைந்தபட்சம் 2 பிற்கால பரிசுத்தவான்கள் தொடர்பிருந்தது. சோதனைகளையும் கஷ்டங்களையும் சொக்குகளையும் புரிந்து கொள்வதில் அவற்றை எவ்வாறு சமாளிக்கிறது என்று உணர்வு அளிப்பதிலும் 2 நமது சவால்களை விளங்குகின்றன. முதல் ஒன்று, நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்களுக்காக பாராட்டப்படுவதற்கும் நாம் தவிக்கின்ற சவால்களை உதாரணமாக பின்னர் பொது அதிகாரியாக பணியாற்றி ஆல்மா சோன் அதில் தொடர்பு பெற்றிருந்தது. நான் யூட்டாவின் லோகனில் பிறந்த போது அவர் எனது பிணிய தலைவராக இருந்தார். மூப்பார் சொன்னால் நான் ஊழிய நேரமும் காணப்பட்டேன். அந்நாட்டில் எல்லா எதிர்கால ஊழியர்காரர்கள் போது அதிகாரிகளால் நேர்மு காணப்பட்டார். அவர் என் வாழ்வில் மிக பெரும் செல்வாக்கு. ஆல்மா இளைஞனாக இருந்த போது பிராட் என்ற போர்க்கண்ட சபையில் ஆர்வமில்லாத அவர் நண்பர் ஒருவர் இருந்தார். ஊழியம் செய்வது பற்றி அவருக்கு என்ன என்று கலந்துரையாடல் செய்தார்கள். அவர் ஆல்மா சோன் பிராட் ஆயத்தம் படவும் ஊழியம் செய்யவும் சமாதானப்படுத்தி விட்டார். அவர்கள் இருவரும் பிரிட்டிஷ் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். பிரயாண நேரம் வந்தபோது ஏதோ காரணத்தால் பிராண்டின் பயணம் தாமதமானது. மூப்பர் சோன் புதிய முதல் பயணத்தை தொடங்கியிருந்த சோக்ஸ் கப்பலின் எல்லா 6 பயண சீட்டுகளையும் ரத்து செய்துவிட்டு அடுத்த நாள் பயணத்துக்கு கப்பலில் பதிவு செய்தார். லண்டனில் பயணம் செய்வது பற்றி மகிழ்ச்சியாக இருந்த 4 பேரும் ஏமாற்றத்தை தெரிவித்தனர். மூப்பர் சோனில் புதில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருந்த யோசப்பின் பற்றி அவனது சகோதரிகள் விவரம் போல இருந்தது. இணையவனை விட்டு எப்படி நான் தகப்பிடம் போகவேன்? அவன் தான் தோழர்களிடம் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இங்கிலாந்துக்கு வந்தார்கள், ஒன்றாக திரும்பி போக வேண்டும் என விளக்கினார். பின்பு மூப்பர் சோன் டைட்டானிக் முழுங்கியதை கேள்விப்பட்டு தன் நண்பர் பிராட்டுக்கு நன்றியுடன் சொன்னார். நீ என் உயிரை காப்பிட்டினார். பிராட் பதிலளித்தான், இல்லை, இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்து நீ என்ன உயிரை காப்பிட்டாய். தங்களை காத்து கொண்டதற்காக எல்லா ஊழியர்களும் கர்த்தருக்கு நன்றி தெரிவித்தார். சில சமயங்கள் மூப்பர் சோன் மற்றும் அவரது ஊழிய தோழர்கள் போல் விசுவாசமாய் இருப்பவர்கள் மகத்தான ஆசீர்வாதங்களில் வருகின்றன. நமது வாழ்க்கையில் வருகிற உருக்கமான இரக்கங்களுக்காக நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அன்றாடம் நாம் பெறுகிற அநேக ஆசீர்வாதங்களை நாம் அறிவதில்லை. நமது இருதயங்கள் நன்றி உணர்வின் இருப்பது மிகவும் முக்கியமாகும். வேதங்கள் தெளிவான உள்ளன. நீதிமானங்களாய் இருப்பவன் இரட்சிப்பரை பின்பற்றுவான். அவரது கட்டளைகளை கை கொள்பவன் தேசத்தில் செழிப்படைவான். செழிப்படைய முக்கிய விசேஷம் நமது வாழ்க்கையில் ஆவியை பெற்றிருப்பது. எனினும் நீதியும் ஜெபமும் விசுவாசமும் ஆநித்திய மகிழ்ச்சியான முடிவுகள் முடிவதில்லை. அநேகர் கடினமான பாடுகளை அனுபவிக்கிறார்கள். இது நடக்கும் போது விசுவாசம் கொண்டிருப்பதும் ஆசீர்வாதத்துவ ஆசீர்வாதங்களை நாடுவதும் தேவனால் ஆசிரிக்கப்பட்டதாகும். கர்த்தர் சொல்லியிருப்பது மூப்பர் அழைக்கப்பட்டு அவர்கள் தலை மீது கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மரித்தால் அவருக்குள் மரிப்பார்கள், அவர்கள் வாழ்ந்தால் அவருக்குள் வாழ்வார்கள். இரண்டாவதாக பிற்கால பரிசுத்த வானிலின் டைட்டானிக் தொடர்பு ஆணித்தியின் மகிழ்ச்சியின் முடிவு கொண்டு இருக்கவில்லை என அறியப்படுகிறது. ஐரீன் கார்பெட் 30 வயதானவர். அவர் யூட்டாவின் புரோவயில் இளம் மனைவி மற்றும் தாய். அவர் ஓவியராகவும் இசை கலைஞராகவும் விசேஷ தாளந்துகளை பெற்றிருந்தார். அவர் ஆசிரியராகவும் செல்வியராகவும் இருந்தார். புரோவாவில் மருத்துவ தொழில் செய்யும் ஆசியால் லண்டனில் 6 மாதம் தாதி பயிற்சி சென்றார். அவர் கவனிக்க மிக்கவர், சிந்திப்பவர், ஜெபிப்பர் மற்றும் துடிப்பானவர். அவர் ஐநாவுக்கு திரும்ப டைட்டானிக்கு தேர்ந்தெடுத்த காரணங்களில் ஒன்று, ஊழியக்காரர்கள் அவருடன் பிரயாணம் செய்வார்கள் என்பதாலும் அது கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும் என்பது தான். இக்கொடிய சேகத்தில் உயர் பிழைக்காத சில பெண்களில் ஒருவர் ஐரீன். பெண்கள் மற்றும் பிள்ளைகளை அதிகமானோர் உயர் தப்பி படுகைகளால் காப்பாற்றப்பட்டனர். ஒவ்வொரு போதுமான உயர் காப்பு படுகைகள் இல்லை, ஆனால் அவர் அந்த உயிருக்கு படுகளில் ஏறாமல் இருந்து, காரணம் நம்ம பாடுவது என்னவென்றால் படுகாட்டில் மோதியதில் காயமடைந்து அதிகமான பணிகளை தேவைகளை கவனித்துக் கொண்டிருந்தால் அநேக விதமான சவால்களே உள்ளன. சில நமக்கு முக்கிய அனுபவங்களை கொடுக்கின்றன. ஆணித்திய வாழ்க்கையில் எதிர்மறை விளைவுகளை விசுவாச குறைவு அல்லது நமது பரலோக பிதாவின் முழு திட்டத்தின் பூர்ணமாய ஆதரம் இல்லை. நீதியின் தன்மைகளை தேவனை சந்திக்க பூர்ணப்படுத்திய சுத்தப்படுத்தது நம் ஆயத்தம் படுத்தது. லிபர்டி சிறையில் ஜோசப் ஸ்மித் கைதியாக இருந்தபோது மனக்குலத்தில் பல அழிவுகள் ஏற்படலாம் என கர்த்தர் சொன்னார். ஜோசப் சிறையில் தள்ளப்பட்டார் என்று அதிக எதிரிகள் சூழ்ச்சி செய்ததால் பலமான காற்று அவரது விரோதியினால் எல்லா குறுகளிலும் வழியை தடுத்ததால் இவை அவனுக்கு அனுபவம் கொடுக்கும் மற்றும் அவனது நன்மைக்கே என பகுதியாய் கர்த்தர் சொன்னார். ஜோசப் நாட்கள் அறியப்பட்டவை, அவனது ஆண்டுகள் குறைக்கப்படவில்லை. ஆகவே அவன் பயப்பட வேண்டியதில்லை, ஏனெனில் என்றென்றைக்கும் தேவன் அவனோடு இருப்பார் என அவரது அறிவுரை கர்த்தர் கொடுத்தார். சில சவால்கள் பிறரின் சுயதினத்திலிருந்து வருகிறது. தனிப்பட்டவர்கள் வளர்ச்சிக்கும் விருந்திக்கும் சுயதினம் தேவை. தீய நடத்தை சுயதினத்தின் பகுதியை தலைவர் மரோனி இந்த விதமாக முக்கிய கட்டுப்பாடுகளை விளக்கினார். கர்த்தர் நம்முடைய நியாயமும் நியாய தீர்ப்பும் துன்மார்க்கு மீது வரம் பொருட்டு நீதிமான் கொல்லப்பட அனுமதிக்கிறார். நீதிமான்கள் தொலைந்து போவதில்லை என அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தாங்கள் தேவனாகிய கர்த்தருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் செய்கிற தீமைகளை துன்மார்க்கள் பொறுப்பார்கள். சில சவால்கள் தேவனின் நியாய பிரமாணங்களுக்கு கீழ்படியாவதால் வருகிறது. புகைப்பிடித்தல், சாராயம், போதை மருந்துகளால் விளையும் பிரச்சனைகள் அதிர்ச்சியுடைகின்றன. சாராயம் மற்றும் போதை மருந்து சம்பந்தப்பட்டின் விளைவாக சிறைச்சாலைகளில் இருப்பவர்கள் மிக அதிகமானவர்கள். என் அன்புக்குரிய ஊழிய தலைவர் மூப்பர் மாரியன்டி ஆங்ஸ் நித்திய சவால்களை எதிர்க்க ஒரு வார்த்தைகளை மனப்பாடம் செய்ய ஊழியக்காரருக்கு எங்களுக்கு கேட்டார். ஒரு தீர்மானமுடைய ஆத்மாவின் உறுதியான தீர்மானத்தை முறிய அடிக்க அல்லது தடை செய்ய அல்லது கட்டுப்படுத்த எந்த சந்தர்ப்பம் தலைவிதியும் இலக்கு இல்லை. நாம் எதிர்கொண்ட எல்லா சவால்களும் இது பொருத்துவது இல்லை என அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களில் இது உண்மையே. என் வாழ்வில் இந்த ஆலோசனை நான் எட்டுகிறேன். டைட்டானில் கொடிய உயிர் சேதத்திற்கு காரணம் ஒன்று, உயர் காக்கும் படுகு இல்லை என்பது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளலாம். இரட்சகரின் பாவ நிறுத்தின் ஒவ்வொருவருக்கும் உயிருக்கு படுகுகளை கொடுக்கிறது. அவர் எதிர்கொண்ட சோதனைகளே நியாயமற்றவை என நினைப்பவர்களுக்கு, அன்புக்குரியவர்களை, இழந்தவர்களுக்கு ஒரு விசேஷ சவால். இந்த வாழ்க்கையில் இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து கொண்டிருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பது. விரைவில் மறிப்பார்கள் அடிக்கடி குறிப்பிடத்தக்க திறமைகளையும் ஆர்வங்களையும் மற்றும் தளர்ந்துகளையும் வெளிப்படுத்தியிருக்கின்றன. நமது குறைவான புரிந்து கொள்வதால் சந்திக்கவைகளை பற்றியும் பாடப்படாத பாடல்களையும் பற்றியும் நாம் புலம்புகிறோம். இது உங்களுக்கே இசையை வைத்துக்கொண்டு மறிப்பதாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் இசை எந்தவிதமான நிறைவேறாக திறமைக்கு ஒப்பாயிருக்கிறது. சில சமயங்களில் ஜனங்கள் விசேஷ ஆயத்தம் செய்திருக்கிறார்கள், ஆனால் ஆணித்தில் நிறைவேற்ற சந்தனம்
பெறுகின்றன.
மலர்கள் பல பார்க்கும் மேலே பூக்குகின்றன, அவற்றின் அழகு பலனை காட்டிலும் விருந்தவாயிருக்கிறது. இழந்த சந்தர்ப்பம் குடும்பம், தொழில், தாலந்துகள், அனுபவங்கள் அல்லது பிற சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இவை அனைத்தும் சகோதரி காப் விஷயத்தில் குறைப்பட்டது. அவர் பாடாத பாடல்கள் இருந்தன. இந்த ஆணித்ய ஜீவியத்தில் அவர் நிறைவேறாத திறமைகள் இருந்தன. ஆனால் சுஷியத்தின் விசாலமான தெளிவான உருப்பொருள்கள் வழியை பார்த்தால் அவர் திட்டத்தில் அன்பான பிதா வாக்களித்த மாபெரும் நித்திய பரிசை பற்றி நாம் அறிவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கருத்தப்படி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியவைகளை காண கனவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனசுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஒரு அருமையான பாடல் வரி தேர்தலும் அமைதியும் தெளிவான உருப்பெருக்கையும் தருகிறது. என்னால் பாட முடியாத பாடல்களை இயேசு கேட்க முடியும். ரட்சகர் சொன்னார், நாம் நமது இருதயங்களை தேர்தலை விட்டு அமைதியாயிருந்து அவரே தேவன் என அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம் பிள்ளைகளோடு நீடித்து ஆனந்தத்தின் பாடல்களை பாடுவோம் என்று வாக்களித்தார்கள். பெற்றோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.
இந்த மாநாட்டை நாம் நிறைவு செய்யும் வேளையோ டேபர்னாக்கல் இசைக்குழு யூட்டாவின் பிளசன்ட் வியூ மற்றும் நார்த் ஆக்டன் ஆரம்ப வகுப்பு பிள்ளைகள் இசைக்குழு மற்றும் யூட்டாவின் பிளசன்ட் க்ரோவ் ஆசாரியத்துவ இசைக்குழுவுக்கும் நாங்கள் பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இந்த மாநாட்டை சாத்தியப்படுத்திய பேசிய எந்த வகையிலாவது பங்கேற்று அனைவருக்கும் எங்கள் இணை நன்றியை தெரிவித்துக்கிறோம். இக்கூட்டத்தின் நமது நிறைவு பேச்சாளர் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன். அவரது குறிப்புகளை தொடர்ந்து இசைக்குழு லார்ட் வி ஆஸ் தி இயர் வி பார்ட் பாடும். நிறைவு ஜபம் பின்பு 73 கெரிகோரி ஏ ஸ்விட்சர் செய்வார். பின்பு இந்த மாநாடு ஒத்தி வைக்கப்படும். தலைவர் மான்சன்.
My brothers and sisters, I
எனது சகோதர சகோதரிகளே, இது மிகவும் ஒரு உன்னதமான மாநாடு என்பதை என்னோடு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் நான் அறிவேன். நமது இருதயங்கள் தொடப்பட்டு இந்த தெய்வீக பணியின் நமது சாட்சிகள் பலப்படுத்தப்பட்டதில் கடந்த இந்த 2 கர்த்தரின் ஆவையை மிகுந்த அளவில் நாம் உணர்ந்தோம். ஜபத்தை ஏறெடுத்த சகோதரர்களை சேர்ந்து பங்கேற்றுக் கொள்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரை நாம் நேசிப்பதாலும் அவருக்கு சேவை செய்ய நாம் விரும்புகிறோம். நமது பரலோக பிதா நம்மை நேசிக்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். அனைத்தும் காரியங்களிலும் அவரது கருமிருக்கிறதென்று அறிவேன். மீண்டும் ஒரு முறை இசை அற்புதமாயிருந்தது. தங்களின் திறமைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விருப்பமாயிருக்கும் நான் எனது தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் விடுவிக்கப்பட்ட சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உண்மையுள்ள ஆர்ப்பணி அர்ப்பணிப்பான ஆலோசகர்களுக்கு ஆழமான பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு எனக்கு அளித்த ஆதரவுக்கும் உதவிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே அவர்கள் ஞானத்தின் புரிந்து கொள்வதின் மனிதர்கள். அவர்களின் சேவை விலை மதிக்கத்தக்கது. கர்த்தரின் சேவையில் அவர்களின் தொடர்ந்து சேவைக்காக எனது பன்னீர் வரும் குழு சகோதரர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல தங்களின் சுய நலமற்ற ஆற்றலும் மிக்க சேவைக்காக எழுபத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே பொது துணை சங்கத்தின் ஆலோசகர்களுக்கு சேவை செய்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தில் நாம் சந்திக்கிற சவால்கள் நமது பரலோக பிதா அறிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். அவரது கற்பனைகளை கை கொள்ள நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித சேவை நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் ஏன் இருக்கிறோம், இந்த வாழ்க்கையை விட்டு போகும்போது நாம் எங்கே போவோம் என்பதை பற்றி கேள்விக்கு அது பதில்களை கொடுக்கிறது. நமது வாழ்க்கைக்கு அது அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. நீங்கள் ஒருவரொரு மிக வாஞ்சையோடு கொண்டுகிற சேவையை உங்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். உங்கள் தொகுதிகளிலும் உங்கள் கிளைகளிலும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றுக்காகவும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது எதுவாயிருந்தாலும் நீங்கள் அழைக்கப்பட்ட ஸ்தானத்தில் சேவை செய்ய உங்களின் வாஞ்சைக்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் பணியை முன்னேற்றி செல்கிறீர்கள். மாநாடு இப்போது முடிவடைகிறது. நமது வீட்டுக்குள் நாம் திரும்ப செல்லும் போது பாதுகாப்பாக போக வேண்டும். ஒவ்வொருவரும் நாளும் நம்மை ஆக்கிரமிக்கிற அந்த காரியங்களை நாம் செய்யும் போது இங்கே நாம் உணர்ந்து ஆவி நம்மோடு இருக்கும். ஒருவருக்கும் கூடுதலான அன்பை நாம் காட்ட வேண்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை உங்களோடு இருப்பதாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களின் வீட்டுக்குள் நல்லிணத்தோடு அன்போடு நிறைந்திருப்பதாக எதிராளிக்கு எதிராக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக உங்கள் சாட்சிகள் இருக்க அவைகளை தொடர்ந்து நீங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னையும் பொது அதிகாரிகள் அனைவரையும் உங்கள் ஜெபங்களில் நினைவு கூற மீண்டும் ஒரு முறை நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான பணியை முன்னேற்றி கொண்டு போக உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதில் நாம் அனைவருக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பாத்திரம் இருக்கிறது என நான் சாட்சி அளிக்கிறேன். நமது பாத்திரத்தை நன்றாக செய்ய பலத்தையும் திறமையையும் தீர்மானத்தையும் நமக்கு தேவன் கொடுப்பாராக. இந்த பணி உண்மையானதென்றும் நமது இரட்சகர் ஜீவிக்கிறார் என்றும் இங்கே பூமியில் அவரது சபையை அவர் வழிகாட்டுகிறார், வழி நடத்தி சென்றிருக்கிறார். நான் எனது சாட்சியை கொடுக்கிறேன். தேவனாகிய நமது நித்திய பிதா ஜீவிக்கிறார் என்றும் நம்மை நேசிக்கிறார் என்றும் நான் எனது சாட்சியை உங்களுக்கு விட்டு போகிறேன். உண்மையில் அவர் நமது பிதா. அவர் தனிப்பட்டவர், உண்மையானவர். நம்மிடம் எவ்வளவு நேரம் நெருங்கி வருவார் அவர் விரும்புகிறார். எவ்வளவு தூரம் அவர் நமக்கு உதவ இருக்கிறார். எவ்வளவாய் அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு அவர் எவ்வளவு செய்கிறார், நமக்கு செய்ய வாஞ்சையாயிருக்கிறார் என்பதை நாம் உணர்வோமாக. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் வாக்கு சமாதானம் இப்போது சதா காலத்திலும் உங்களோடு இருப்பதாக. மீண்டும் நாம் சந்திப்பது வரை நான் உங்களை வழி அனுப்புகிறேன். அது நமது இரட்சகர் மீட்டுப்பார இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்கிறேன். ஆமென்.
Dear Heavenly Father,
இந்த மாநாட்டின் நிறைவில் எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அனைவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவிக்கிற தீர்க்க தரிசிக்காகவும் அவருடைய ஆலோசகர்களுக்காகவும் மற்றும் எல்லா தலைவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
To repent and change our lives so that
எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காட்டிய எடுத்துக்காட்டின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற எங்களுக்கு உதவியாயிருக்குமே. எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களோடு நாங்கள் இரக்கமுடன் இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களை சுகபத்திரமாக கூட்டி செல்லுமே. நாங்கள் எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
This has been a broadcast.
இந்த பெற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 181வது அரையாண்டு பொது மாநாட்டின் முதல் கூட்டமாகும். சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலர்களிலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மார்மன் ஆசாரிப்பு கூட பாடற்குழுவால் இசை வழங்கப்பட்டது. இந்த ஒளிபரப்பு பானவெல் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு, மறுபதிப்பு, ஒளிப்பதிவு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான ஒப்புதல் இன்றி தயார் செய்யப்பட்டுள்ளது.